The following is a class on the Bhagavad Gita as it is, 4th chapter, text number 6 through 10, given by His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on January 6, 1969, in Los Angeles.
பின்வரும் பகவத் கீதை உண்மையுறவில் 4வது அத்தியாயம் 7 முதல் 10வது ஸ்லோகம் வரை உபன்யாசம் வழங்கியவர் தெய்வத்திரு ஆ சா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1969 வருடம் ஜனவரி 6 தேதி லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பதிவு செய்யப்பட்டது. எப்போதெல்லாம் எங்கெல்லாம் தர்மம் சீர்குலைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகின்றதோ பரதகுல தோன்றலே, அப்போதெல்லாம் நான் தோன்றுகின்றேன். இது மிக முக்கியமான ஸ்லோகம்.
தர்மஸ்லானிதாத்மானம் சிஜாம. When God comes or His representative comes, His servant comes or His son comes, there is necessity.
கடவுள் வரும்போது அல்லது அவருடைய பிரதிநிதி வரும்போது, அவருடைய சேவகன் வரும்போது அல்லது அவருடைய மகன் வரும்போது அதுக்கு அவசியம் இருக்கு.
Because it is God's kingdom. As soon as there is too much violation of the laws of God, there will be appearance of God.
ஏன்னா இது கடவுளோட ராஜாங்கம். கடவுளின் சட்டத்தை மீறுவது அதிகமாகும் போது உடனே கடவுள் அங்கு தோன்றுறார்.
So, in the present age, this Harinam, Krishna, Krishna has descended at the present moment in the incarnation of His holy name.
அதனால தற்போதைய யுகத்தில் ஹரிநாம கிருஷ்ணர் அவருடைய திருநாமமா இந்த யுகத்தில் அவதரிச்சிருக்கார்.
கொலிகாலே நாம ரூபே. In other ages, God comes to kill the demons.
கலிகாலே நாம ரூபே. மற்ற யுகங்களில் கடவுள் அசுரர்களை வதம் செய்யறதுக்காக வரார்.
பட் இஃப் God takes the killing process.
ஆனா கடவுள் இந்த கொல்றதென்ற வழிமுறை எடுத்துக்கொண்டார்னா,
அப்போஸ் அட் லாஸ்ட் when Kalki incarnation will come, that is of course long, long after.
உறுதியா இறுதியில் கல்கி அவதாரம் வரவிருக்கார். அது நீண்ட காலத்துக்கு பிறகு.
But at the present moment, God is compassionate, taking consideration of the people's most fallen condition. There is no process of killing, but reclaiming them simply by this chanting process.
ஆனால் தற்சமயத்தில் கடவுள் மிகவும் அனுதாபம் உள்ளவராக இருக்கார். இந்த மக்கள் மிகவும் ரொம்ப வீழ்ச்சி அடைந்திருக்காங்க அப்படின்றத கருதுறார். அதனால் கொல்ற வேலையெல்லாம் இல்லாமல் அதே சமயத்தில் இந்த நாம உச்சாரண வழிமுறை மூலமாக இந்த உயிர்வாளிகளை மீட்கிறதுக்காக வர்றார்.
We should take it seriously that this movement, Krishna consciousness movement, is also incarnation of God.
இந்த இயக்கம், இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமும் கடவுளுடைய அவதாரம் தான் அப்படின்றத நம்ம தீவிரமா எடுத்துக்கொள்ளணும்.
இந்த சிம்பிள் ஃபார் ஹோலி நேம் அண்ட் பீப்புள் மே டேக் அட்வான்டேஜ் சிம்பிளி பை சாண்ட்.
திருநாமம்ன்ற மிக எளிமையான ரூபத்தில் திருநாம உச்சாரணத்து மூலமா மக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். பொருளுரை படிங்க.
Manifest the significant hearing. Sri Jami cannot be used in the sense of creation, because according to the previous verse, there is no creation of the Lord's form or body, since all the forms are eternally existent. Therefore, Sri Jami means that the Lord manifests himself as he is. Although the Lord appears on schedule, namely at the end of the Dwapara Yuga, of the 28th millennium of the 8th Manu, in one day of Brahma, still he has no obligation to adhere to such rules and regulations, because he is completely free to act many ways at his will.
Srijami enum sol inge mukkiyamanadagum. Srijami endra sollai padaippai enum porulilirundu ubayogikka mudiyadu. ஏனெனில் பகவானது அனைத்து ரூபங்களும் நித்தியமானவை என்பதால் அவரது உடலுக்கு படைப்பு என்பதே கிடையாது என்பது முந்தைய ஸ்லோகத்திலேயே விளக்கப்பட்டது. எனவே ஸ்ருஜாமி என்பது பகவான் தனது சுய உருவில் தோன்றுவதை குறிக்கும். பிரம்மாவின் பகலில் 7வது மனுவின் 28வது யுகத்தில் துவாபர யுகத்தின் இறுதி என்ற ஒரு வரையறையின்படி பகவான் தோன்றினாலும் அவர் இத்தகு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட வேண்டிய அவசியம் ஏதுமில்லை. ஏனெனில் தனது விருப்பப்படி எந்த வழியிலும் செயல்பட அவருக்கு பூரண சுதந்திரம் உண்டு.
He therefore appears by his own will whenever there is a predominance of irreligion and a disappearance of true religion. Principles of religion are laid down in the Vedas, and any discrepancy in the matter of properly executing the rules of the Vedas makes one irreligious. In the Bhagavatam, we find that such principles of religion are the laws of the Lord. Only the Lord can manufacture.
எனவே உண்மையான தர்மம் மறைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்தும் போது அவர் தனது சுய விருப்பத்தால் தோன்றுகிறார். தர்மத்தின் நியதிகள் வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ளன. வேத விதிகளை ஒருவன் முறையாக செயலாற்ற மறுக்கும் போது அது அதர்மமாகிவிடுகிறது. பாகவதத்தில் இக்கொள்கைகள் கடவுளின் சட்டங்கள் என்று வர்ணிக்கப்பட்டுள்ளன. கடவுளால் மட்டுமே தர்மத்தை உருவாக்க முடியும்.
It is said, dharmam tu sakshad bhagavat pranit. The religion is the order or regulation given by God.
Ama inga bhagavadathilirund merkol kaatapattirukku bhagavadathile solapattirukku dharmam tu sakshad bhagavat pranitam. அதாவது தர்மம் அல்லது விதிமுறைகள் கடவுளால் கொடுக்கப்படக்கூடியது.
Just like the state gives you some regulation. The same example, the keep to the right. This regulation is given by the state.
உதாரணத்துக்கு ஒரு நாடு இருக்குன்னா சட்டங்களை விதிக்குது. அதே நீங்கள் உதாரணத்தை எடுத்துக்கலாம். நீங்க வலது பக்கமா போங்க, இது இந்த நாட்டில் கொடுத்திருக்கூடிய சட்டம்.
You cannot give such regulation. You cannot say the no, why keep to the left, keep to the right, let me keep to the left, I give this law.
அப்படிப்பட்ட விதிமுறைகளை நீங்க கொடுக்க முடியாது. முடியாதுன்னு நீங்க சொல்லவும் முடியாது. ஏன் நான் இடது பக்கம் போகணும், நான் வலது பக்கம் போவேன், நான் இடது பக்கம் போறேன், நான் இந்த சட்டத்தை போட்டிருக்கேன்.
Your law will not be accepted. The state laws will be accepted.
உங்களோட சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நாட்டோட சட்டம் தான் ஏற்றுக்கொள்ளப்படும்.
Similarly, nobody can manufacture a religious prophet. That is nonsense. If somebody says that I am introducing this religious prophet, that is nonsense.
அதே மாதிரி மத வழிமுறைகளை யாரும் உற்பத்தி செய்ய முடியாது. அது அபத்தமானது. நான் இந்த மத வழிமுறையை அறிமுகப்படுத்துறேங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது அபத்தமானது.
Nobody will be interested. But if God gives you law, just like the state gives you law, one has to accept.
அதில் யாருமே ஆர்வம் காட்ட மாட்டாங்க. ஆனால் கடவுள் ஒரு சட்டம் விதிக்கிறார் அப்படின்னா எப்படி ஒரு நாடு ஒரு சட்டம் போட்டா ஒருத்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு?
The religion means to accept the order of God. That is religion.
தர்மம்னா கடவுளோட சட்டத்தை ஏற்றுக்கொள்றது, அதுதான் தர்மம்.
And who can accept the order of law? A God. When there is exactly relationship.
யாரால இந்த கடவுளோட சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியும்? சரியான உறவு இருக்கும்போது.
Just like you have got relationship with the state. You are a citizen of American government.
உங்களுக்கு இந்த நாட்டோட உறவு இருக்கு, நீங்க இந்த அமெரிக்க அரசாங்கத்தோட பிரஜை.
So, you, out of love of your country, out of your obligation, you abide by the law.
அதனால உங்க நாட்டு மேல இருக்கக்கூடிய பற்றுனால, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடமை உணர்வுனால நீங்க சட்டத்தை மதிக்கிறீங்க.
Similarly, religion can be performed by a person who has full conception of God.
அதே மாதிரி கடவுளை பற்றிய முழு கருத்து இருக்கக்கூடிய ஒரு நபரால தான் தர்மத்தை செயல்படுத்த முடியும்.
Without God, religion is a farce. That is not religion.
கடவுள் இல்லாத மதம் அப்படின்றது ஒரு கேலி கூத்தா இருக்கும், அது மதமே கிடையாது.
Religion means you must have obligation to God, you must have clear conception of God.
மதம் அப்படின்னாவே நீங்க கடவுளுக்கு கடமைப்பட்டவர்களா இருப்பீங்க, நீங்க கடவுளை பற்றின முழு கருத்து உடையவரா இருப்பீங்க.
That is God. That is, and that relationship is based on love, just like father and child.
அந்த உறவு ஒரு தந்தையும் குழந்தையும் போல அன்பு அடிப்படையிலானது.
What is the relationship between the child? There are hundreds of thousands of children in the street.
குழந்தைக்கும் தந்தைக்கும் இடையில என்ன உறவு? நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குழந்தைகள் வீதியில இருக்கதான் செய்யறாங்க.
Why you are interested with your own children? Because there is love.
ஏன் நீங்க உங்களுடைய சொந்த குழந்தையோட ஆர்வத்தோட இருக்கீங்க? ஏன்னா அங்க அன்பு இருக்கு.
Similarly, religion means love of God.
அதே மாதிரி மதம் அப்படின்னாவே கடவுள் மீதான அன்பு.
And irreligion means forgetfulness of God.
அதர்மம் அப்படின்னா கடவுளை மறந்து இருக்கிறது, அவ்வளவுதான்.
Religion does not mean to follow some ritualistic process.
தர்மம் அப்படின்னா ஏதோ சடங்கு வழிமுறைகளை கடைபிடிக்கிறது மட்டும் இல்ல.
That helps us to approach, but they are not, I am to say, primal necessity.
நம்ம அணுகிறதுக்கு அவைகள் உதவி செய்யுது, ஆனா அதுதான் பிரதானமான தேவைன்றது அல்ல.
That ritualistic process may be different. Hindus may be following a different kind of ritualistic process. The Christian may be following a different kind of ritualistic process. That does not matter.
Hindu மதம் ஒரு விதமான சடங்கு வழிமுறைகளை பின்பற்றலாம், கிறிஸ்தவ மதம் ஒரு விதமான சடங்கு வழிமுறைகளை பின்பற்றலாம், அது முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல.
Just like the same example, your relationship with the state. You Americans, you follow the state laws, keep the car right, keep right.
இந்த நாட்டோட உங்களுடைய உறவு பற்றின அதே உதாரணம், நீங்க அமெரிக்கர்கள், நீங்க அமெரிக்க சட்டத்தை பின்பற்றீங்க, உங்களுடைய வாகனங்களை வலது பக்கமா ஓட்டுறீங்க.
In India and in England actually also, keep to the left.
இந்தியாவில் நான் இங்கிலாந்துல கூட பார்த்திருக்கேன், இடது பக்கமா ஓட்டுறாங்க.
So the process may be different, but the actual obedience to the state is there, either in India or in America or in England or everywhere.
அதனால வழிமுறை வேறுபட்டிருக்கலாம், ஆனா நாட்டோட சட்டத்தை கடைபிடிக்கிறதுன்ற பின்பற்றதுன்ற விஷயம் எல்லா இடத்துலையுமே இருக்காது. இந்தியாவா இருக்கட்டும், இங்கிலாந்தா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும்.
Similarly, religion means love of Godhead. Now that love of Godhead, you may learn under certain process, I may learn under certain process.
அது மாதிரி இப்போ தர்மம் அப்படின்னாவே பகவத் பிரேமை. இப்போ அந்த பகவத் பிரேமையை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வழிமுறையில் கற்றுக்கொள்ளலாம் அல்லது நான் வேற ஒரு வழிமுறையில் கற்றுக்கொள்ளலாம்.
Just like love between boys and girls may be different from India to America.
இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த அன்பு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் வேறுபட்டு இருக்கலாம் கூட.
In India, there is still no young man can mix freely with a young girl. But still there is love.
இன்னமும் இந்தியாவில் இளைஞர்கள் இளம் பெண்களோட சுதந்திரமா பழக மாட்டாங்க. இருந்தாலும் அவர்களுக்கு இடையில காதல் வரதான் செய்யுது.
So process may be different, but we have to accept the basic principle. Basic principle is love of God. That is it.
வழிமுறை வேறுபட்டதா இருக்கலாம், ஆனா அடிப்படை கொள்கையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அந்த அடிப்படை கொள்கை பகவத் பிரேமை, அதுதான் தர்மம்.
Don't bother about the ritualistic process. Just try to see how much you are increasing your love of God. Then you are religious. That's all.
சடங்கு வழிமுறைகளை பற்றி எல்லாம் கவலைப்படாம எந்த அளவுக்கு நீங்க பகவத் பிரேமையை வளர்க்கறீங்க அதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுதான் தர்மம், அவ்வளவுதான்.
That is Bhagavata.
அதுதான் பாகவத தர்மம்.
ஸ்ரீமத் பாகவத் சேஸ் சவை புங்ச பரோ தர்ம ஜதோ பக்தி ரதோக்கஜ். That is first class religion. What is that? Where love of God is infused, that is first class religion.
Srimad Bhagavatam enna solladuna mudhal tharamana dharmam appadina enga bhagavad premai ookuvikkapadudho adhu dhaan mudhal tharamana dharmam.
And if you follow ritualistic processes and your love of Godhead is gone to hell, your love of materialistic life and love of this world is increasing. Love of sense gratification is increasing. That is not religion.
Neenga inda sadanga valimurigal ellam pinpatringa ana inda ulagathu meedana anbu adhigamaayittirukku bhagavad premai vandu naragathukku poyittirukku pulan inbathukana inbam adhigarichittirukku adu dharmam alla.
That is not religion. Test of religion is how much you are increasing your love of God.
தர்மத்துக்கான சோதனை என்னன்னா எந்த அளவுக்கு பகவத் பிரேமையை வளர்த்து கொண்டிருக்கீங்க, அதுதான்.
So, here it is said, whenever and wherever there is decline in religion practice. What is the religion practice?
இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் தர்மம் சீர்குலைகிறதோ, இப்போ தர்மம் பயிற்சி அப்படின்றது என்ன?
The religious practice is whenever there is decline of love of God. That's all.
எப்பொழுதெல்லாம் பகவத் பிரேமையை வளர்த்து கொள்றதுல வீழ்ச்சி அடையுதோ அதுதான் தர்மத்தின் வீழ்ச்சின்றது.
When people becomes lover of mammon, matter, that means decline of religion.
மக்கள் செல்வத்தின் மீது ஜடத்தின் மீது அன்பை வளர்த்து கொள்றாங்க, பற்றை வளர்த்து கொள்றாங்கன்னா அது தர்மத்தின் சீரழிவின் அர்த்தம்.
And when people increase love of Godhead, that means real religion.
மேலும் எப்ப மக்கள் பகவத் பிரேமையை வளர்த்து கொள்றாங்களோ அது உண்மையான தர்மம்.
The Krishna comes, all Krishna's servant or representative comes.
அதனால கிருஷ்ணரோ அவருடைய சேவகர்களோ அவருடைய பிரதிநிதிகளோ இந்த விஷயங்களை சரி செய்யறதுக்காக வராங்க.
When people forget love of God, somebody, either Krishna, God himself or his representative comes to adjust things.
மக்கள் பகவத் பிரேமையை மறந்திருக்கும் போது கிருஷ்ணரே, பகவானே அல்லது அவருடைய பிரதிநிதிகள் வந்து அதை சரி செய்யறாங்க.
So, this Krishna consciousness movement is incarnation. That teaching love of God.
அதனால இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது ஒரு அவதாரம். அவர்கள் வந்து பகவத் பிரேமை போதிக்கிறாங்க.
We are not teaching some ritualistic process that you become Hindu, you become Christian, you become Mohammedan. We are simply teaching you try to love God.
நீங்க ஹிந்து ஆகுங்க, நீங்க கிறிஸ்தவர் ஆகுங்க, நீங்க இஸ்லாமியர் ஆகுங்கன்னு சொல்லி ஏதோ இங்க சடங்கு வழிமுறையை நம்ம போதிக்கிறதில்ல. என்ன நாங்கள் போதிக்கிறோம்னா, வெறுமனே நீங்க பகவான் மீது அன்பு செலுத்துங்க.
You have forgotten love. You have declared God is dead. These are all nonsense. God is there. You are here. You are suffering because you have forgotten God. You try to love God. Your normal life will come back. You will be happy. This is Krishna consciousness.
நீங்க கடவுளை மறந்துட்டீங்க, கடவுள் இறந்து போயிட்டாருன்னு சொல்றீங்க. இதெல்லாம் அபத்தமானது. கடவுள் இருக்கார், நீங்க இங்க இருக்கீங்க. நீங்க கடவுளை மறந்ததால தான் துன்பப்பட்டு இருக்கீங்க. கடவுள் மீது அன்பு செலுத்த முயற்சி பண்ணுங்க, அப்போ உங்களுடைய சாதாரண வாழ்க்கை திரும்பும், நீங்க சந்தோஷமா இருக்கலாம். இதுதான் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம்.
There is nothing artificial.
இங்க செயற்கையானதுன்றது எதுவுமே இல்லை.
So there is no question of sectarian. That in this temple the Christians will come or the Mohammedans will not come. Anyone. Because we are teaching what? Teaching love of God.
இங்க சமய வேறுபாடு என்ற கேள்விக்கு இடம் கிடையாது. இந்த கோயிலில் கிறிஸ்தவர்கள் வரமாட்டாங்க அல்லது இஸ்லாமியர்கள் வரமாட்டாங்க அப்படி அல்ல. யார் வேணா வரலாம். நாங்கள் என்ன இங்கே போதிக்கிறோம்? கடவுள் மீது அன்பு செலுத்துங்கன்னு தான் போதிக்கிறோம்.
Either you become Christian or Mohammedan, Hindu, how you can deny God? Those who are denying God, their case is different.
நீங்க கிறிஸ்தவனானாலும் சரி, இஸ்லாமியனானாலும் சரி, ஹிந்துவானாலும் சரி, எப்படி நீங்க கடவுளை மறுக்க முடியும்? யாரெல்லாம் கடவுளை மறுக்கிறாங்களோ அது வேற பிரச்சனை.
But one who is accepting God as the central figure in religion, how they can deny this moment? Because we are teaching love of God. That's all.
மதத்தின் மைய பொருளா பகவானை கருதக்கூடிய ஒருத்தர் எப்படி இந்த இயக்கத்தை மறுக்க முடியும்? ஏன்னா நாங்க பகவத் பிரேமி போதிக்கிறோம்,
அவ்வளவுதான்.
கடவுளால் மட்டுமே தர்மத்தை உருவாக்க முடியும். மேலும் வேதங்கள் முதன் முதலில் பிரம்மாவின் இதயத்தில் பகவானால் உபதேசிக்கப்பட்டவையாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. எனவே தர்மத்தின் கொள்கைகள் பரமபுருஷ பகவானின் நேரடி கட்டளைகளாகும்.
That the highest principle of religion is to surrender unto him only and nothing more. The Vedic principles are to push one toward complete surrender unto him. And whenever such principles are disturbed by the demons, the Lord appears.
இக்கொள்கைகள் பகவத் கீதை முழுவதும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. அத்தகு கொள்கைகளை முழுமுதற் கடவுளின் ஆணையின்படி நிலைநிறுத்துவதே வேதங்களின் குறிக்கோளாகும். மேலும் தர்மத்தின் மிக உயர்ந்த கொள்கை தன்னிடம் சரணடைவதேயன்றி வேறொன்றுமில்லை என்பதை கீதையின் முடிவில் பகவான் நேரடியாக ஆணையிடுகிறார். வேத கொள்கைகள் அவரிடம் முழுமையாக சரணடைவதை நோக்கி ஒருவனை கொண்டு செல்கின்றன. அக்கொள்கைகள் அசுரர்களால் துன்புறுத்தப்படும் போது பகவான் தோன்றுகிறார்.
We're using a pretext of the authority of the Vedas. Although there are certainly strict rules and regulations regarding animal sacrifice for particular purposes in the Vedas, people of demonic tendency still took to animal sacrifice without reference to the Vedic principles. Lord Buddha...
லௌகிகம் மிகவும் தீவிரமாகி லௌகிகவாதிகள் வேத நியதிகளை தங்களது சுயநலனுக்காக துஷ்பிரயோகம் செய்த போது தோன்றிய கிருஷ்ணரின் அவதாரமே புத்தர் என்பதை நாம் பாகவதத்திலிருந்து அறிகிறோம். சில குறிப்பிட்ட நோக்கத்தை அடையும் பொருட்டு மிருகப்பலியில் ஈடுபடுவோருக்கு பற்பல சட்டதிட்டங்களும் விதிமுறைகளும் வேதங்களில் கொடுக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் அசுர எண்ணம் கொண்ட மக்கள் வேத விதிமுறைகளை கண்டுகொள்ளாமல் மிருகப்பலியில் ஈடுபட்டனர். அந்த அபத்தத்தை தடுப்பதற்காகவும் வேத கொள்கையான அகிம்சையை நிலைநிறுத்துவதற்காகவும் புத்தர் தோன்றினார்.
Just like is still animal sacrifice, not only the followers of Vedas, every religion, animal is killed or sacrificed under certain religious rituals in the lower stage.
வேதங்களை பின்பற்றுபவர்கள் மட்டுமல்ல, எல்லா மதங்களிலுமே மிருகங்கள் கொல்லப்படுது அல்லது யக்ஞத்தில் இடப்படுது. அது ஒரு குறிப்பிட்ட மத சடங்காக செயல்படுத்தப்படுது. அது வந்து தாழ்ந்த நிலையில் செயல்படுத்தப்படுது.
In the higher stage, there is no such animal sacrifice. Just like this Krishna consciousness movement, there is no ritualistic process as animal sacrifice.
உயர் தளத்தில் இந்த மிருக விதை போன்ற சடங்குகள்லாம் கிடையாது. உதாரணத்துக்கு இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க வந்து மிருக விதை அப்படின்ற அந்த சடங்குகள்லாம் கிடையாது.
பட் தி வேதாஸ், தே வில் இன்க்ளூட் எவ்ரி ஒன். சப்போஸ் ஒன் இஸ் அடிக்டட் டு ஃபிஷ் ஈட்டிங் ஆர் மீட் ஈட்டிங், வேதாஸ் டு நாட் ரிஜெக்ட் ஹிம் ஆல்சோ.
ஆனால் வேதங்கள் எல்லாரையுமே உள்ளடக்குது. இப்போ ஒருத்தர் மீன் சாப்பிட்றதில், மாமிசம் சாப்பிட்றதில் அடிமைப்பட்டிருக்கார் அப்படின்னா, அவர்களை வேதங்கள் நிராகரிக்கிறதில்ல.
He gives him direction that you all right, you can eat meat, but not you can start slaughterhouse.
அவர்களுக்கு எப்படி வழிகாட்டுதுன்னா, சரி நீ மாமிசம் சாப்பிடணுமா, சரி, ஆனால் நீ கசாப்பு கடையெல்லாம் திறக்கக்கூடாது.
You can sacrifice one goat in the presence of goddess Kali and then you can eat.
காளி முன்னாடி ஒரு ஆட்டை நீ பலி கொடுத்து அதுக்கப்புறம் அதை நீ சாப்பிடலாம்.
That means restriction. Goddess Kali cannot be worshipped daily. So at least he is forbidden to eat daily meat. That is the idea.
அப்படின்னா அங்க கட்டுப்பாடு இருக்கு. ஏன்னா காளி தேவியை வழிபடுறதுன்றது தினசரி சாத்தியம் அல்ல. அதனால தினசரி அவன் மாமிசம் சாப்பிட்றது தடை செய்யப்படுது. அதுதான் இங்க மொத்த கருத்தும்.
Just like liquor shop is allowed by the government because there are drunkards, they must drink, but under restriction.
உதாரணத்துக்கு மதுபான கடைகளை அரசாங்கம் அனுமதிக்குது. ஏன்னா குடிகாரர்கள் இருக்காங்க, அவங்க குடிச்சாக வேண்டியிருக்கு. ஆனால் கட்டுப்பாடுகள் இருக்கு.
You cannot keep liquor or wine more than the necessity.
தேவைக்கு அதிகமான மதுபானங்கள் அல்லது ஒயினோ அவங்க வச்சுக்க முடியாது.
There is a restriction. In India especially there is very strict restriction.
அங்கேயும் கட்டுப்பாடு இருக்கு. குறிப்பா இந்தியாவில் ரொம்ப கடுமையான கட்டுப்பாடு இருக்கு.
Similarly, the basic principle is the restrict sense gratification on the certain rules and regulations.
அதே மாதிரி இந்த புலன் இன்பத்தையும் ஒரு குறிப்பிட்ட வகையான விதிமுறைகளுக்கு உட்படுத்தி கட்டுப்படுத்துறது.
So the animal sacrifice is also restricted in that way.
அதனால அந்த மிருக வதையும் கூட இந்த விதத்துல தான் கட்டுப்படுத்தப்படுது.
But when people become too much animal eater and simply giving the evidence of Vedas, the Vedas it is sanctioned, but without caring for the ritualistic process, at that time Lord Buddha appeared.
ஆனால் மக்கள் அதிகமாக மிருகங்களை சாப்பிட்றதில் அடிமையாயிருந்ததுக்கு அப்புறம் வெறுமனே வேதங்களில் இது பரிந்துரைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேதங்களில் இருக்கக்கூடிய அந்த சடங்குகளை பற்றி கவலைப்படாமல் அவங்க இங்கே இருந்த சமயத்தில் தான் புத்தர் அவதரிச்சார்.
It is said about Lord Buddha that Sadaya Ridaya Dar Sitapasu Ghatam. The Lord appeared as Lord Buddha, being compassionate on the poor animals, unrestricted. So this animal killing, no religion sanctioned.
புத்தரை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சதய ஹிருதய தர்ஷித பசுகாத்தம், இந்த கட்டுப்பாடு இல்லாத மிருக வதைகள் நடந்துட்டு பார்த்து அந்த அப்பாவி மிருகங்கள் மீது மிகவும் கருணை கொண்டு பகவான் புத்தரா தோன்றினார். அதனால எந்த மதத்திலையும் இது அனுமதிக்கப்பட்டது கிடையாது.
But who is caring for them?
உங்களுடைய கிறிஸ்தவ மதத்தில் கூட மிக தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, கொல்லாது இருப்பாயாக. ஆனா யார் அதை பத்தி அக்கறை எடுத்துக்கிறாங்க?
Nobody is caring. They're killing. Their killing process is increasing. And there is reaction also.
யாரும் அதை பத்தி கவலைப்படுறதில்லை. அவங்க கொண்டுட்டு தான் இருக்காங்க. அந்த கொல்றது அதிகமாயிட்டு தான் இருக்கு. அதுக்கான விளைவும் கூட இருந்துட்டு தான் இருக்கு.
Every 10 years we'll find one war killing process upon you. How can I avoid?
இந்த கொலைகளை எல்லாம் செய்யறதால ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு போர் நடக்குது. எப்படி அதை உங்களால தவிர்க்க முடியும்?
There must be reaction.
கண்டிப்பா அதுக்கான விளைவு இருக்கும்.
You cannot violate the laws of God as you cannot violate the laws of state. Similarly, if you violate, you have to suffer.
கடவுளோட சட்டத்தை நீங்க மீற முடியாது. நாட்டோட சட்டத்தை மீறினீங்கன்னா நீங்க துன்பப்பட வேண்டி இருக்குமே. அதே மாதிரி தான்.
You cannot expect peace and go on killing animals. That is not possible.
மிருகங்களை கொலை செய்து கொண்டு நீங்க அமைதி எதிர்பார்க்க முடியாது. அது சாத்தியமல்ல.
If you want peace, then you must think for others also. That is Krishna consciousness. That is God consciousness.
உங்களுக்கு அமைதி வேணும்னா நீங்க மற்றவர்களை பற்றியும் சிந்திக்கணும். அதுதான் கிருஷ்ண உணர்வு, அதுதான் கடவுள் உணர்வு.
How can kill another animal? He is also as good a child of God.
எப்படி நீங்க இன்னொரு மிருகத்தை கொல்லலாம்? அதுவும் கடவுளோட குழந்தை மாதிரி தானே.
A father has got some dozens of children. It may be one is useless. But that does not mean father will allow to be killed. Allow him to be killed.
ஒரு தந்தைக்கு ஒரு டஜன் குழந்தைகள் இருக்கலாம் கூட. இப்போ அதுல ஒரு குழந்தை பிரயோஜனம் இல்லாதவனா இருக்கான்றதால அவனை கொல்றதுக்கு தந்தை அனுமதிப்பாரா?
இது very intelligent child says, my dear father, your this son is useless. Let me kill him. The father will sanction? No. Never.
ஒரு புத்திசாலித்தனமான பையன் சொல்றான், அப்பா இந்த பையன் பிரயோஜனம் இல்லாதவனா இருக்கான், இவனை நான் கொன்னுறேன். அப்பா அதுக்கு அனுமதி கொடுப்பாரா? இல்ல, கொடுக்கவே மாட்டார்.
Similarly, the animal may be less intelligent. They cannot make protest.
அது மாதிரி இந்த மிருகங்கள் புத்தி குறைஞ்சவர்களா இருக்கலாம். அது எதிர்ப்பு தெரிவிக்க முடியாம போகலாம்.
They are also national. What do you mean by national? One who is born in America is national. Are the animals are not born in America? Are they not American nationals? But because they cannot make protest, they cannot make meeting, you are clearly killing them.
அவைகள் பிரஜைகள் இல்லையா? பிரஜைகள்னா என்ன அர்த்தம்? யார் ஒருத்தர் அமெரிக்காவில் பிறக்கிறாங்களோ அவங்க பிரஜைகள். இப்போ அவங்க எல்லாம் அமெரிக்காவில் பிறக்கலையா? அவைகளெல்லாம் அமெரிக்க பிரஜைகள் இல்லையா? ஆனால் அவைகளால் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது, உங்களை மாதிரி மீட்டிங் போட முடியாது, அதனால நீங்கள் அவங்கள கொல்லலாம்.
Is that humanity? And you expect peace? That is not possible. Violation of God, laws of God. One has to suffer, today or tomorrow.
பாருங்க, இதுதான் மனிதாபிமானமா? நீங்க அமைதியை எதிர்பார்க்கறீங்க, அது சாத்தியம் இல்லை. இது கடவுளோட சட்டத்தை மீறுறது. அதுக்காக துன்பப்பட்டாகணும், இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ.
Today or tomorrow, just like if you contaminate some disease germ, It may not be manifest immediately, but it will act someday.
இப்போ நீங்கள் ஒரு வியாதியை பரப்பக்கூடிய ஒரு கிருமியை பார்க்குறீங்க. உடனடியாக அந்த வியாதி தோணாமல் போகலாம். ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக அந்த வியாதி வரும்.
Similarly, if we contaminate sinful activities, it may not be immediately manifest, but you must wait for the reaction.
அதே மாதிரி நீங்கள் இந்த பாவ செயல்களில் ஈடுபட்டீங்கன்னா அது உடனடியாக அதுக்கான விளைவு தோற்றமளிக்காமல் போகலாம். ஆனால் அந்த விளைவுக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கு.
ஸோ கிருஷ்ண கான்சியஸ்னஸ் மீன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் திங்ஸ். இட் இஸ் நாட் அ போகஸ் ப்ரொபகண்டா தட் யூ மெடிடேட் 15 மினிட்ஸ் அண்ட் யூ பிகம் காட். நான்சென்ஸ்.
அதனால் கிருஷ்ண உணர்வு அப்படின்னா இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறது தான். இது ஏதோ பொய்யான ஒரு பிரச்சாரம் இல்லை. நீங்கள் ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணுங்கள், நீங்கள் கடவுள் ஆகிடுங்க, இந்த மாதிரி அபத்தம்லாம் பேசுகிறது இல்லை.
This is not a second moment.
இது அந்த மாதிரி இயக்கம் இல்லை.
You have to understand your constitutional position. You have to understand what is God, what is law of God, how it is functioning. These are meant for human study. They are not meant for animals.
உங்களோட இயற்கையான நிலையை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நீங்கள் கடவுள்னா என்னென்ன புரிந்து கொள்ளணும், கடவுளோட சட்டம்னா என்ன, எப்படி அது செயல்படுது, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் மனிதர்கள் கற்றுக்கொள்றதுக்கானது, இவைகள்லாம் மிருகங்களுக்கானது அல்ல.
சோ when there are discrepancies or this violation of law or there is incarnation of God, the Lord Buddha appeared in that way.
அதனால இந்த கடவுளோட சட்டத்தை எப்பெல்லாம் மீறப்படுதோ அதில் எப்போல்லாம் சீர்குலைவு ஏற்படுதோ அப்போ பகவானுடைய அவதாரம் வருது. புத்தர் இந்த விதத்தில் தான் தோன்றினார்.
It is not a fact that the Lord appears only on Indian soil. He can advent himself anywhere and everywhere and whenever he desires to appear. In each and every incarnation, he speaks as much about religion as can be understood by the particular people under their particular circumstances. But the mission is the same, to lead people to God consciousness and obedience to the principles of religion. Sometimes he descends personally, and sometimes he sends his bona fide representative in the form of his son or servant.
எனவே பகவானின் ஒவ்வொரு குறிப்பிட்ட அவதாரத்திலும் குறிப்பிட்ட நோக்கம் உண்டு. இவை அனைத்தும் சாஸ்திரங்களில் விளக்கப்பட்டுள்ளன. சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படாத எவரையும் அவதாரமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பாரத மண்ணில் மட்டுமே பகவான் தோன்றுகிறார் என்பதும் உண்மையல்ல. அவர் விரும்பும்போது எங்கு வேண்டுமானாலும் அவரால் தோன்ற முடியும். ஒவ்வொரு அவதாரத்திலும் அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் உள்ள குறிப்பிட்ட மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தர்மத்தை பற்றி அவர் உபதேசிக்கின்றார். ஆனால் நோக்கம் ஒன்றே, தர்ம நியதிக்கு கீழ்ப்படிந்து இறையுணர்வுடன் வாழ்வதற்கு மக்களை வழிநடத்துதல் என்பதே அது. சில சமயங்களில் அவர் தாமே வருகிறார். சில சமயங்களில் அவரால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியை மகன் அல்லது சேவகன் வடிவில் அனுப்புகிறார். அல்லது சில சமயங்களில் அவரே மறைக்கப்பட்ட உருவில் தோன்றுகிறார்.
There are some protagonists. They say that God cannot come personal.
ஒரு சில முக்கியமான நபர்கள் சொல்றாங்க என்னன்னா, கடவுள் தனிப்பட்ட முறையில் அவரே வர முடியாது.
Why?
ஏன்?
Why God should be restricted?
ஏன் கடவுளை ஒரு எல்லைக்கு உட்படுத்தணும்?
Is God under your regulation or restriction? Then what kind of God is?
உங்களுடைய விதிமுறைக்கு உட்பட்டவர், கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவர் கடவுள் அப்படின்னா என்ன மாதிரியான கடவுள் அவர்?
Yes, God can come personally out of his compassion.
ஆமா, பகவான் கருணையுள்ளவராக இருக்கிறதால அவர் தனிப்பட்ட முறையில் வர முடியும்.
That is possible, yes. And he comes. He says here in this verse that I come.
Ama, avar varrar. Inga indha slokathile avar solrar, na varrenu.
But it is not that somebody will imitate and he will say that I am God. No, that also not. You have to test, actually.
Ana, adukkaga kaga yaravadhu kadavul mari nadichittu naan dhaan kadavul nu sonna adhu mudiyadhu. Neenga unmaiyile adha sodichu paakanum.
That test, if you are conversant with the principles of God appearance, disappearance, incarnation, then you can understand who is a pretender and who is actually the principle of God by action.
அந்த சோதனையை எப்படி உங்களால் நடத்த முடியும்னா, எப்போ நீங்கள் வந்து கடவுளுடைய தோற்றம், மறைவு, அவருடைய அவதாரம் இது பற்ற அந்த கொள்கைகளில் அறிந்தவராக இருக்கீங்களோ, அப்போது யார் நடிக்கிறவங்க, யார் கடவுளுடைய பிரதிநிதி அப்படின்ற அல்லது கடவுள் யார், அது அவங்களுடைய செயல்களை வச்சு உங்களால் கண்டுகொள்ள முடியும்.
As the Supreme Personality of Godhead. By his action, wonderful action. Not that he pretended and cheated some people that I am God.
கிருஷ்ணரை பரமபுருஷ பகவானா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குன்னா அவருடைய செயல்களால அற்புதமான செயல்களால சில மக்களை நான் தான் கடவுள்னு சொல்லி ஏமாத்தினதுனால அவர் கடவுள்னு ஏற்றுக்கொள்ளப்படலை.
Actually, from the beginning, of his appearance, he played, uncommon activities.
உண்மையிலே அவருடைய தோற்றத்தின் தொடக்கத்திலிருந்து மிக அசாதாரணமான செயல்களில் அவர் செயல்பட்டிருந்தார்.
Just like at the age of 7 years old, he lifted the Govardhan hill.
உதாரணத்துக்கு 7 வயசே இருக்கும்போது கோவர்தன மலையை தூக்கினார்.
There are so many instances, if you read Srimad Bhagavatam, Life of Krishna in the 10th canto, there is description.
இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு. ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டத்தில் கிருஷ்ணருடைய வாழ்க்கை வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா விவரங்களும் இருக்கு.
And in the battle of Kurukshetra, the Bhagavad Gita. So by his activities, by his knowledge, by his opulence, everything is there.
மேலும் குருக்ஷேத்திர போர், பகவத்கீதா, அவருடைய செயல்கள், அவருடைய அறிவு, அவருடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாமே இருக்கு.
Nobody is supposed to be cheated by a pretender if he is actually intelligent.
உண்மையிலே ஒருத்தர் புத்திசாலியா இருக்காருன்னா இந்த மாதிரி நகல் செய்த நடிக்கக்கூடியவர்கிட்ட இருந்து ஏமாந்து போக வேண்டியதல்ல. படிங்க. அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்ட பகவத்கீதையின் கொள்கைகள் மற்ற உயர்ந்த மக்களுக்கும் உரித்தானதாகும். ஏனெனில் உலகின் பிற பகுதிகளைச் சேர்ந்த சாதாரண மக்களை விட அவன் மிகவும் முன்னேறியவன். 2 2 4 என்பது ஆரம்ப பள்ளிக்கூடத்திலும் சரி, மேம்பட்ட கணித பயிற்சி கூடத்திலும் சரி மாறாத உண்மையாகும். இருப்பினும் கணிதத்தில் ஆரம்ப கல்வியும் உயர்கல்வியும் உள்ளது. எனவே பகவானின் எல்லா அவதாரங்களிலும் ஒரே கொள்கை கற்பிக்கப்பட்டாலும் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப அவற்றில் ஆரம்ப உயர்தரங்கள் உண்டு. பின்னால் விளக்கப்படுவது போல தர்மத்தின் உயர் கொள்கைகள் சமுதாய வாழ்வின் 4 வர்ணங்களையும் 4 ஆசிரமங்களையும் ஏற்பதிலிருந்து ஆரம்பமாகின்றன. கிருஷ்ண உணர்வை எல்லா இடங்களிலும் எழுப்புவதே அனைத்து அவதாரங்களின் இறுதி நோக்கமாகும். இந்த உணர்வு வெவ்வேறு சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல சில சமயங்களில் தோன்றும், சில சமயங்களில் தோன்றாது.
In order to deliver the pious and to
annihilate the miscreants, as well as to reestablish the principles of religion. I advent myself, millennium after millennium.
8th ஸ்லோகம். பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக நானே யுகந்தோறும் தோன்றுகின்றேன்.
One who knows the transcendental nature of my appearance and activity does not, upon leaving the body, take his birth again in this material world, but attains my eternal abode, O Arjuna.
9th ஸ்லோகம். எனது தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை என்பதை எவனொருவன் அறிகின்றானோ அவன் இந்த உடலை விட்ட பின் மீண்டும் இப்பௌதிக உலகில் பிறவி எடுப்பதில்லை. அர்ஜுனா, அவன் எனது நித்திய உலகை அடைகின்றான்.
This is very nice. If one can understand the principles of appearance and disappearance of God.
இது மிக அருமையானது. பகவானுடைய தோற்றம் மறைவனுடைய கொள்கைகளை ஒருவர் புரிந்து கொள்றதாலேயே அவருடைய செயல்கள் இந்த கொள்கைகளை வெறுமனே புரிந்து கொள்றதுனாலே ஒருவர் விடுதலை அடைகிறார்.
It is said here that after quitting this body, he is no more coming to take birth again.
இந்த உடலை விட்ட பின் அவர் மறுபடியும் இந்த பௌதிக உலகத்துக்கு வந்து பிறவி எடுக்க போறது இல்லை அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு.
So, just like a layman does not know how the sun appears and disappears. But an astronomer, he knows very well the movements of the sun, moon and other planets. Appearance and disappearance. This is a science, astronomy.
ஒரு பாமரனுக்கு சூரியன் எப்படி தோன்றது எப்படி மறையுது அப்படின்ற விவரம் தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு வானவியல் வல்லுநருக்கு சூரியன் சந்திரன் போன்ற மற்ற கிரகங்கள் எல்லாம் எப்படி தோன்றது எப்படி மறையுது எப்படி அதனுடைய இயக்கங்கள் இருக்கு முழு விவரங்கள் தெரியும். அது ஒரு விஞ்ஞானம்.
Similarly, there is a science of God. By which you can understand how God appears, disappears, how he acts, how he works. Everything is there. But if you are not interested, that does not mean that this science of God is false or there is no such science.
அதே மாதிரி கடவுளை பற்றிய விஞ்ஞானமும் இருக்கு. அதன் மூலமா கடவுள் எப்படி தோன்றுகிறார் எப்படி மறைகிறார் அவர் எப்படி செயல்படுறார் அவர் என்ன மாதிரி செயல்படுறார் எல்லாமே இருக்கு. ஆனா உங்களுக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படின்றதால கடவுளை பற்றின ஒரு விஞ்ஞானம் தவறானது அல்லது அப்படி ஒரு விஞ்ஞானமே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. அது இருக்கு, உங்களுக்கு அதுல ஆர்வம் இருக்கணும், அப்பதான் உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியும்.
Then you become liberated. You open on.
மேலும் வெறுமனே நீ இதை புரிந்து கொண்ட அப்படின்னாவே நீ விடுதலை அடைகிற. இது வெளிப்படையான ஒரு கட்டளை.
Simply by understanding, even not engaging yourself in transcendental service of the Lord, simply by understanding the process of appearance and disappearance. So why don't you try that?
பகவானுடைய உன்னதமான சேவையில் ஈடுபடலேன்னாலும் கூட வெறுமனே பகவானுடைய தோற்றம் மறைவை பற்றி புரிந்து கொள்றதுனால மட்டுமே அது சாத்தியம். ஏன் நீங்க அதை முயற்சி கூடாது? பொருளுரை படிங்க.
And therefore he returns to the kingdom of God immediately after quitting his present material body. Such liberation of the living entity from material bondage is not at all easy. The impersonalists and the yogis attain liberation only after much trouble and many, many births. Even then, the liberation...
பொருளுரை. பகவான் தனது திவ்யமான லோகத்திலிருந்து இறங்கி வருவதை பற்றி ஏற்கனவே 6th ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டது. பரமபுருஷ பகவானின் பிறப்பை பற்றிய உண்மையை அறிந்தவன் பௌதிக பந்தத்திலிருந்து விடுதலை பெற்றவனாவான். எனவே அவன் தனது தற்போதைய பௌதிக உடலை நீத்தவுடன் இறைவனின் திருநாட்டிற்கு திரும்புகிறான். பௌதிக பந்தத்திலிருந்து ஆத்மா விடுதலை பெறுவது எளிதானதே அல்ல. அருவவாதிகளும் யோகிகளும் பற்பல துன்பத்திற்கும் பிறவிகளுக்கும் பிறகே முக்தி
அடைகின்றனர். What is bondage? We are thinking we are free. We are declaring that we belong to the free nation or free community or everyone is seeking after freedom.
கட்டுண்டு இருக்கிறதுனா என்னன்றதை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? நாம சுதந்திரமா இருக்கோம், நான் இந்த சுதந்திர நாட்டுக்கு சொந்தமானவன், நான் சுதந்திரமான சமுதாயத்தை சேர்ந்தவன், அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிறோம். அல்லது ஒவ்வொருத்தரும் சுதந்திரத்தை தேடிட்டு இருக்கோம்.
பட் நோபடி இஸ் ஃப்ரீ. நோபடி இஸ் ஃப்ரீ. எவ்ரிவன் இஸ் அண்டர் தி ஸ்ட்ரிஞ்சன்ட் லாஸ் ஆஃப் நேச்சர்.
ஆனால் யாருமே சுதந்திரமா இல்லை. எல்லாருமே இயற்கையோட கடுமையான அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்காங்க.
The bondage means to remain under the condition of material laws. That is called bondage.
கட்டுண்டு இருக்கிறது அப்படின்னா ஜட இயற்கையினுடைய சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறது தான்.
Just like people are trying for so many years to go to the moon planet.
உதாரணத்துக்கு மக்கள் பல வருடங்களா சந்திர மண்டலத்துக்கு போறதுக்காக முயற்சிக்கிறாங்க. ரஷ்யா மற்றும் அமெரிக்க விஞ்ஞானிகள் எல்லாம் போட்டி போட்டு இருக்காங்க.
பட் தேர் சோ பவுண்ட் அப் தட் கோ சம் சே தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் அண்ட் மைல்ஸ் ஆஃப் அகைன் கம் பேக்.
ஆனா அவர்கள் எந்த அளவுக்கு கட்டுண்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க போறாங்க, ஒரு 1000-2000 மைல் மேல போறாங்க, ஆனா மறுபடியும் கீழே இறங்கி வர வேண்டியிருக்கு.
You cannot go.
எந்த அளவுக்கு கட்டுண்டு இருக்காங்க பாருங்க, உங்களால போக முடியாது.
So this is the nearest planet and there are so many other planets also. So you cannot go by your wings or by your will. This is called bondage.
இது இருக்கிறதுலயே மிக பக்கத்துல இருக்கிற ஒரு அண்டம். இது மாதிரி எத்தனையோ அண்டங்கள் இருக்கு. அதனால விளையாட்டாகவோ உங்களுடைய விருப்பத்தினாலேயோ நீங்க அங்க போக முடியாது. இதுக்கு பேர் தான் கட்டுப்பாடு.
பட் இஃப் யூ பிகம் ஃப்ரீ when you are in spiritual understanding, then you are free, then you can travel anywhere.
ஆனால் நீங்க எப்ப சுதந்திரமா இருக்கீங்களோ, எப்ப உங்களுக்கு ஆன்மீக புரிதல் இருக்கோ, அப்ப நீங்க சுதந்திரமா எங்க வேணா பயணம் செய்யலாம்.
The perfect yogi, he can travel in any planet.
ஒரு பக்குவமான யோகியால எந்த அண்டத்துக்கு வேணா பயணிக்க முடியும்.
That is freedom. That is little freedom. We have no idea what is the freedom of the spirit soul.
அது சுதந்திரம், அது கொஞ்சம் சுதந்திரம். ஆனா ஆத்மாவோட சுதந்திரம் எவ்வளவு பெருசு அப்படின்ற கருத்தை நமக்கு கிடையாது.
That we have forgotten. Because from time immemorial we have been bound up under the laws of material nature. So we do not know what is freedom.
அதை நம்ம மறந்துட்டோம். ஏன்னா நினைவு கெட்டா காலத்திலிருந்து இந்த ஜட இயற்கையால நாம கட்டுண்டு இருக்கோம். அதனால நம்ம சுதந்திரம்னா என்னன்றது நமக்கு தெரியாம போயிடுச்சு.
பட் தேர் ஆர் இன்ஃபர்மேஷன் ஆஃப் தி ஃப்ரீடம், ஹவ் எ ஸ்பிரிட் சோல் கேன் பிகம் ஃப்ரீ.
ஆனா ஆத்மா எப்படி சுதந்திரமா, ஆத்மா எப்படி சுதந்திரம் ஆகலாம் அப்படின்றதுக்கான தகவல்கள் எல்லாம் இருக்கு.
Even then, the liberation they achieve, merging into the impersonal Brahma-jyoti, effulgence of the Lord, is only partial, and there is the risk of returning again to this material world. But the devotee simply by understanding the transcendental nature of the body and the activities of the Lord, attains the abode of the Lord after ending this body, and does not run the risk of returning again to this material world.
அருவவாதிகளும் யோகிகளும் பற்பல துன்பத்திற்கும் பிறவிகளுக்கும் பிறகு முக்தி அடைகின்றனர். இறைவனின் பிரம்ம ஜோதியில் கலக்கும் அவர்களது முக்தியும் முழுமையானதல்ல. இப்பௌதிக உலகிற்கு மீண்டும் திரும்பும் அபாயம் அவர்களுக்கு உண்டு. ஆனால் இறைவனின் உடல் மற்றும் செயல்களின் தெய்வீக இயற்கையை அறிந்துள்ள பக்தன் இவ்வுடலை நீத்தபின் இறைவனின் திருநாட்டை அடைவதுடன் இப்பௌதிக உலகிற்கு மீண்டும் திரும்பி வரும் அபாயத்திலிருந்து விடுபடுகின்றான்.
In the Brahma Samhitas, it is stated that the Lord has many, many forms and incarnations. Advaita Chukya Nanta Rupam. Although there are many transcendental forms of the Lord, they are still one and the same Supreme Personality of Godhead. One has to understand this fact with conviction, although it is incomprehensible to mundane scholars and empiric philosophers.
Brahma Samhitas. கடவுளுக்கு பற்பல ரூபங்களும் அவதாரங்களும் இருப்பதாக விளக்கப்பட்டுள்ளது. அத்வைதம் அச்சுதம் அநாதி அனந்த ரூபம். இறைவனுக்கு அநேக தெய்வீக ரூபங்கள் இருப்பினும் அவர்கள் அனைவரும் ஒரே முழுமுதற் கடவுளே. பௌதிக அறிஞர்களாலும் அனுபவத்தை நம்பும் தத்துவ ஞானிகளாலும் இதனை கிரகித்து கொள்ள இயலாத போதிலும் இந்த உண்மை உறுதியான நம்பிக்கையுடன் புரிந்து கொள்ளப்பட வேண்டும்.
The one Supreme Personality of Godhead is eternally engaged in many, many transcendental forms in relationships with his unalloyed devotees. This Vedic version is confirmed in this verse of the Bhagavad Gita personally by the Lord. Anyone who accepts this truth on the strength of the authorities of the Vedas and of the Supreme Personality of Godhead, and who does not waste time in philosophical speculation, attains the highest perceptual stage of liberation.
வேதத்தில் கூறப்பட்டுள்ளபடி ஏகோ தேவோ நித்ய லீலானுராக்தோ பக்தவியாபி ஹிருத்யாந்தராத்மா. ஒரே பரமபுருஷ பகவான் தனது கலங்கமற்ற பக்தர்களுடன் பற்பல தெய்வீக ரூபங்களின் மூலம் நித்தியமாக லீலை புரிகிறார். இதே வேத கருத்து கீதையின் இச்ஸ்லோகத்திலும் பகவானால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவ்வுண்மையை வேதங்கள் மற்றும் பரமபுருஷ பகவானின் அதிகார பலத்தால் ஏற்றுக்கொள்பவனும் தத்துவ கற்பனைகளில் காலத்தை வீணடிக்காதவனும் முக்தியின் உயர்ந்த பக்குவ நிலையை அடைகின்றான்.
Yes, this is very important point. The process of understanding knowledge.
ஆமா, இது மிக முக்கியமான ஒரு கருத்து. ஞானத்தை புரிந்து கொள்வதற்கான வழிமுறை இது.
The modern tendency is to understand by dint of one's sense perception. That is not possible.
நவீன காலத்தில் புலன்கள் மூலமாக பெறக்கூடிய அறிவு தான் அறிவுன்ற சுபாவம் இருக்கு. அது சாத்தியம் அல்ல.
Many things, especially spiritual matter, nobody can understand by simple speculation. So one has to accept the authority.
அதனால பல விஷயங்கள் இருக்கு. குறிப்பா ஆன்மீக விஷயங்கள் ஒருத்தருடைய கற்பனையால புரிந்து கொள்ள முடியாது. அதனால அதிகாரிகளை ஏற்றுக்கொள்ளணும்.
So according to Vedic culture, the Vedas as the authority.
வேத கலாச்சாரத்தின்படி வேதங்கள் தான் அதிகாரத்துவம் கொண்டது.
If there is some information in the Vedas, you accept it. Authority. That is very nice system.
வேதங்களில் ஒரு தகவல் இருக்கு அப்படின்னா அதை அதிகாரத்துவத்தோடு ஏற்றுக்கொள்றது. அது மிக அருமையான வழிமுறை.
Just like a child. If you want to understand something, out of his own intelligence, it is very difficult to understand. But if he asks his parents, mother, what is this? Mother says, my dear child, it is this. So he understands immediately. Because mother is authority.
ஒரு குழந்தை தன்னுடைய சொந்த புத்தியால ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுன்னா அது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவன் அவனுடைய பெற்றோர்கள்கிட்ட அம்மா இது என்னன்னு கேட்குறான். அம்மா சொல்கிறாங்க, ஏ குழந்தை இது இது. உடனடியாக அவனால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அம்மா அதிகாரி.
Mother will not cheat the child.
அம்மா குழந்தை ஏமாற்ற போறதில்லை.
Similarly, those who are liberated persons.
அதே மாதிரி விடுதலை அடைந்த நபர்கள்லாம்.
Vedas means the knowledge given by the liberated person by God. So if you accept it, then you get the knowledge immediately. You haven't got to make research or philosophical speculation.
வேதங்கள் அப்படின்னா விடுதலை அடைந்த நபர்களால் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஞானம். அதனால் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு ஞானம் கிடைச்சிரும். நீங்கள் வந்து தத்துவபூர்வமான கற்பனைகள்லாம் செய்து ஆராய்ச்சி செய்யணுன்ற அவசியம் இல்லை.
That process is deductive process. That process is very nice.
அந்த வழிமுறை உய்தறியும் வழிமுறை. அது மிக அருமையான வழிமுறை.
So Vedic process means, as it is stated in the fourth chapter, that evam parampara praptam by disciple succession. If you try to understand the truth, then you get infallible knowledge.
வேத வழிமுறை அப்படின்னா நான்காவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி ஏவம் பரம்பரா பிராப்தம், சீட பரம்பரை மூலமாக நீங்கள் உண்மையை புரிந்து கொள்ள முயற்சிச்சிங்கன்னா உங்களுக்கு வீழ்ச்சி அடையாத ஞானம் கிடைக்கும்.
Your purpose is to get knowledge. As soon as you get the knowledge from authority, your knowledge is perfect.
உங்களோட நோக்கம் ஞானத்தை அடையணும். அதிகாரிகள்டிருந்து நீங்கள் ஞானத்தை பெறுறீங்கன்னா உங்கள் ஞானம் பக்குவமானதாயிடுது.
But if you want to get the knowledge by your own sense perception, you will never be able to come to the right conclusion, neither it is possible to get knowledge in that process.
ஆனால் உங்களுடைய சொந்த புலன்கள் மூலமா நீங்க அந்த ஞானத்தை நீங்க பெறணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால சரியான ஒரு முடிவுக்கு வரவும் முடியாது. அந்த வழிமுறையில ஞானத்தை அடையிறதும் சாத்தியமில்லை.
Actually applied in this case. Anyone who understands Lord Krishna to be the Supreme, or who says unto the Lord, you are the same Supreme Brahman, the personality of Godhead, is certainly liberated instantly, and consequently his entrance into the transcendental association of the Lord is guaranteed.
தத்துவமசி எனும் வேத கருத்து இவ்விஷயத்தில் பொருந்தும். பகவான் கிருஷ்ணரை பரமனாக ஏற்பவன் அல்லது அவரிடம் சென்று நீரே பரபிரம்மன், பரமபுருஷ பகவான் என்று கூறுபவன் உடனே முக்தி பெறுவது நிச்சயம். இதன் விளைவாக அவன் பகவானுடனான தெய்வீக உறவில் நுழைவது உறுதி.
In other words, such a faithful devotee of the Lord attains perfection, and this is confirmed by the following Vedic assertion. Vam liva vidhi pa atim ritam iti nanya pasa.
வேறு விதமாக கூறினால் இத்தகு நம்பிக்கையுடைய பக்தன் பக்குவ நிலையை அடைகிறான். இது பின்வரும் வேத வாக்கியத்தால் உறுதிப்படுத்தப்படுகின்றது. தம் ஏவ விதித்வாதி மிருத்யும் ஏதி நான்ய பந்த வித்யதேயனாய.
Such empiric philosophers may assume very important roles in the material world, but they are not necessarily eligible for liberation. Such puffed up mundane scholars have to wait for the call of the mercy of the devotee of the Lord. One should therefore accept the principle of Krishna consciousness with faith and knowledge, and in this way one can attain the perfection of life.
பரமபுருஷ பகவானை பற்றி அறிவதால் ஒருவன் பிறப்பு இறப்பிலிருந்து விடுபட்டு முக்தியின் பக்குவ நிலையை அடைய முடியும். இப்பக்குவத்தை அடைவதற்கு வேறு எந்த வழியும் இல்லை. பகவான் கிருஷ்ணரை பரமபுருஷ பகவானாக அறியாதவர்கள் தமோகுணத்தில் உள்ளனர். தேன்பாட்டிலே வெளியிலிருந்து நக்குவதைப் போல தங்களது ஜட புலமையினால் பகவத்கீதைக்கு விளக்கமளிக்கும் அத்தகு தமோகுண மக்கள் முக்தி பெறுவது சாத்தியமல்ல. இதுவே வேறு வழியில்லை என்று மேலே கூறப்பட்டதன் பொருளாகும். அனுபவத்தை நம்பும் இத்தகு தத்துவவாதிகள் ஜட உலகில் மிகப்பெரிய பதவிகளை பெற்றாலும் முக்திக்கு தகுதி உடையவர்களல்லர். இத்தகு கர்வமிகு ஏட்டறிஞர்கள் கிருஷ்ண பக்தரின் காரணமற்ற கருணைக்காக காத்திருக்க வேண்டியதுதான். எனவே நம்பிக்கையுடனும் அறிவுடனும் கிருஷ்ண உணர்வை வளர்த்து பக்குவம் அடைவது அவசியம்.
Being free from attachment, fear, and anger, being fully absorbed in me, and taking refuge in me, many, many persons in the past became purified, and thus they all attained transcendental love for me.
10th ஸ்லோகம். பற்றுதல், பயம், கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டு முழுதும் என்னில் லயித்து என்னை சரணடைந்து பற்பல நபர்களை என்னை பற்றிய அறிவால் இதற்கு முன் தூய்மை அடைந்துள்ளனர். இவ்வாறாக அவர்களை எல்லாரும் என் மீது திவ்யமான அன்புடையவர்களாயினர்.
As described above, it is very difficult for a person who is too materially affected to understand the personal nature of the Supreme Absolute Truth. Generally, people who are attached to the bodily concept of life are so absorbed in materialism that it is almost impossible for them to understand how the Supreme can be a person. Such materialists cannot even imagine that there is a transcendental body which is non-perishable, full of knowledge and eternally blissful.
பொருளுரை. மேலே கூறப்பட்டுள்ளபடி பௌதிகத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளவன் பரமபூரண உண்மையின் வியக்தித்துவத்தை புரிந்து கொள்வது மிகவும் கடினமாகும். உடலை சார்ந்த வாழ்வில் பற்று கொண்டுள்ள மக்கள் பரமன் எவ்வாறு ஒரு நபராக இருக்க முடியும் என்பதை அறிவது ஏறக்குறைய அசாத்தியமாகும். ஏனெனில் அவர்கள் அந்த அளவிற்கு பௌதிகத்தில் மூழ்கியுள்ளனர். பூரண அறிவுடனும் நித்தியமான ஆனந்தத்துடனும் அழிவற்ற ஒரு திவ்யமான உடல் ஒன்று இருக்கக்கூடும் என்பதை இத்தகைய பௌதிகவாதியினால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது.
In the materialistic concept, the body is perishable, full of ignorance, and completely miserable. Therefore, people in general keep this same bodily idea in mind when they are informed of the personal form of the Lord.
பௌதிக கண்ணோட்டத்தில் உடல் அழிவுக்குட்பட்டது, அறியாமை நிறைந்தது, துன்பமயமானது. எனவே சாதாரண மக்களிடம் பகவானின் தனிப்பட்ட ரூபத்தை பற்றி கூறும்போதும் அவர்கள் அதே உடல் உணர்வையே மனதில் கொண்டுள்ளனர்.
Yes. When we try to impress people about the personal nature, the personal body of God, generally we think God is a person like me.
ஆமா, மக்களிடத்துல கடவுளோட இயற்கையை அல்லது கடவுளோட ரூபத்தை பற்றி சொல்லி மக்களை கவர்ச்சி அடைய வைக்கலான்னு நம்ம முயற்சிக்கும் போது பொதுவா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கடவுளை என்ன மாதிரி தான்.
Therefore, they cannot imagine how God, actually God is not a person like me, but he is a person.
அதனால தான் எப்படி கடவுள் ஒரு நபரா இருக்க முடியும்னு அவங்களால கற்பனை செய்ய முடியறதில்ல. உண்மையிலேயே கடவுள் என்ன போல ஒரு நபர் அல்ல, ஆனா அவர் ஒரு நபர்.
That is to be understood. Satchidananda Vigraha. He has got body, but he hasn't got body like me.
அது புரிந்து கொள்ளப்படணும். சச்சிதானந்த விக்ரஹா, அவருக்கு சரீரம் இருக்கு, ஆனா என்னோட சரீரம் போல இல்ல அவரது.
Just like the Vedas, it is stated, Apani Pada Javana Grihita. In the Upanishad it is said, the God has no leg, but he can run faster than any one of us.
உதாரணத்துக்கு வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு, அப்பானி பாதோ ஜவனோ கிரகீதா. உபநிஷத்தில் என்ன சொல்லுதுன்னா, பகவானுக்கு கால்கள் கிடையாது, ஆனால் நம்ம எல்லாரை காட்டிலும் அவரால் வேகமாக ஓட முடியும்.
This is superficially contradiction. If he has no leg, then how he can run faster than me?
இப்போ இதை மேலோட்டமாக பார்க்கும்போது முரண்பட்டதாக தோணலாம். உங்களுக்கு காலே இல்லைன்னும் போது எப்படி என்னை விட வேகமாக நீங்கள் ஓட முடியும்?
So, the adjustment is that he has got leg because he runs. Just like in another place, the God has no hand, but he can accept whatever you offer. There are many such Vedic verses.
இங்கே என்ன சரி செய்யப்படுது அப்படின்னா, அவருக்கு கால்கள் இருக்கு, அதனால் அவரால் ஓட முடியுது. இப்போது இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, பகவானுக்கு கரங்கள் இல்லை, ஆனால் நாம் எதை அர்ப்பணித்தாலும் அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். இது மாதிரி வேதங்களில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு.
Now we have to understand in this way that he has got his hand, he has got his leg, but not this limited hand and limited leg.
இப்போ அதை எப்படி புரிந்து கொள்ளப்படணும்னா, அவருக்கு கைகள் இருக்கு, அவருக்கு கால்கள் இருக்கு, ஆனால் இது போன்ற எல்லைக்கு உட்பட்ட கைகளோ கால்களோ கிடையாது.
In another place in Bhagavad Gita you'll find God says that whatever is offered to me in the group of flowers, fruits, vegetables, I accept for eating.
இன்னொரு இடத்துல பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார், மலர்களோ பழங்களோ காய்கறிகளோ நீங்கள் எனக்கு அர்ப்பணித்தீங்கன்னா உண்ணுவதற்காக அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்றார்.
Now, if we think that God is far, far away, how he eats? I offer here, how he eats?
கடவுள் ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்கிறாருன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா, நான் இங்கே அர்ப்பணிக்கிறத அவரால் எப்படி சாப்பிட முடியும்?
That means his eating process is different.
அப்படின்னா அவர் சாப்பிடுற வழிமுறையே வேற.
He can eat even from millions and millions of miles away.
பல பல லட்சக்கணக்கான மைல்கள் தூரத்தில் இருந்து கூட அவரால் சாப்பிட முடியும்.
These things have to be understood.
இந்த விஷயங்கள் புரிந்து கொள்ளப்படணும்.
The God has got a form, but that form is not exactly our form. If we try to understand God's form as limited as our form, then we will misunderstand.
கடவுளுக்கு ரூபம் இருக்கு, ஆனால் அந்த ரூபம் நம்மளுடைய ரூபம் மாதிரி அல்ல. நம்மளுடைய ரூபம் போல எல்லைக்கு உட்பட்டதுன்னு நீங்கள் அவருடைய ரூபத்தை புரிந்து கொள்ள முயற்சிச்சிங்கன்னா, அப்போ நீங்கள் தவறாக புரிந்து கொள்வீங்க.
பிரம்ம சாங்கீதா சச்சிதானந்த விக்ரம், His form is eternal, full of bliss and knowledge. Just exactly opposite to this form which we have got just now.
Brahma Samhita-la enna solapattirukku, Sachidananda Vigraha. Avarudaiya roopam nithyamanadu, anandam nirambiyathu, matrum arivupoorvamanadu. Namakku ippa inge irukkakoodi inda roopathukku ner maaranadu.
We can also attain that form. That is being explained here.
நாமம் கூட அந்த ரூபத்தை அடைய முடியும், அதுதான் இங்கே விளக்கப்பட்டிருக்கு. ஜட உணர்வில் இருக்கும் அத்தகு மக்கள் பிரம்மாண்டமான பௌதிக தோற்றத்தையே கடவுளாக நினைக்கின்றனர், எனவே கடவுளுக்கு உருவம் இல்லை என்று
கூறுகின்றனர்.
And so they naturally prefer a kind of merging into the impersonal void.
ஜடத்தில் மூழ்கியிருக்கும் காரணத்தால் முக்திக்கு பிறகும் தனித்தன்மையை தக்க வைத்துக் கொள்ளலாம் எனும் கருத்து அவர்களை அச்சமூட்டுகின்றது. தனித்தன்மையும் வியக்தித்துவமும் ஆன்மீக வாழ்விலும் உண்டு என்பதை அவர்கள் கேள்வியிடும்போது மீண்டும் வியக்திகளாவதை எண்ணி அச்சமுற்று அருவ சூன்யத்தில் ஐக்கியமாகிவிட விரும்புவது இயற்கையே.
Which merge into the ocean. That is the highest perception of spiritual existence attainable without individual personality. This is a fearful stage of life, devoid of perfect knowledge of spiritual existence.
ஆத்மாக்களை கடலில் கலந்துவிடும் நீர்க்குமிழிகளுக்கு அவர்கள் ஒப்பிடுகின்றனர். வியக்தித்துவமின்றி அடையக்கூடிய ஆன்மீக நிலையின் உச்ச பக்குவம் அவ்வளவே. ஆன்மீக வாழ்வின் பக்குவ ஞானம் இல்லாத பயம் கொண்ட நிலை இது.
Furthermore, there are many persons who cannot understand spiritual existence at all, being embarrassed by so many theories and by contradictions of various types of philosophical speculation. They become disgusted or angry, and foolishly they conclude that there is no supreme cause and that everything is ultimately void. Such people are in diseased conditions of life.
இது மட்டுமின்றி ஆன்மீக நிலை என்று ஒன்று இருப்பதையே புரிந்து கொள்ள முடியாத பலரும் உண்டு. பற்பல கொள்கைகளாலும் வெவ்வேறு தத்துவ கற்பனைகளின் முரண்பாடுகளாலும் மிகுந்த குழப்பமுற்ற இவர்கள் வெறுப்பும் கோபமும் கொண்டு உயர்ந்த காரணம் ஏதும் கிடையாது, அனைத்தும் இறுதியில் சூன்யமே என்று முட்டாள்தனமாக முடிவெடுக்கின்றனர். இத்தகைய மக்கள் நோயுற்ற வாழ்க்கை வாழ்கின்றனர்.
And therefore do not give attention to spiritual life. Some of them want to merge into the supreme spiritual cause, and some of them disbelieve in everything, being angry at all sorts of spiritual speculation out of hopelessness. This last class of men take to the shelter of some kind of intoxication, and their effective hallucinations are sometimes accepted as spiritual visions.
சிலர் பௌதிகத்தில் அதிக பற்றுதல் கொண்டிருப்பதால் ஆன்மீக வாழ்வை கண்டுகொள்வதில்லை. சிலர் உயர் ஆன்மீக மூலத்துடன் இரண்டரை கலக்க விரும்புகின்றனர். வேறு சிலர் பலவித ஆன்மீக கற்பனைகளினால் விரக்தியுற்று கோபமடைந்து எதையுமே நம்பாதவர்களாக உள்ளனர். இந்த கடைசி வகுப்பைச் சேர்ந்தவர்கள் போதைப் பொருள்களிடம் தஞ்சமடைகின்றனர். இவர்களது உணர்ச்சி பூர்வமான கற்பனைகள் சில சமயங்களில் ஆன்மீக தரிசனங்களாக ஏற்கப்படுகின்றன.
One has to get rid of all three stages of attachment to the material world. The negligence of spiritual life, fear of spiritual personal identity, and the concept of void that underlies the frustration of life. To get free of these three stages in the material concept of life, one has to take complete shelter of the Lord, guided by the bona fide spiritual master, and follow the penances of disciplinary and regulative principles of devotional life. The last stage of such devotional life is called Bhava, or transcendental love of Godhead.
ஆன்மீக வாழ்வை புறக்கணித்தல், ஆன்மீக தனித்துவத்தை கண்டு பயப்படுதல், விரக்தியான வாழ்வினால் எழும் சூன்யத்திற்கான எண்ணம், பற்றுதலின் இம்மூன்று நிலைகளிலிருந்து விடுபட வேண்டும். ஜட நோக்கம் கொண்ட வாழ்வின் இந்த மூன்று நிலைகளிலிருந்து விடுபட பக்தி தொண்டின் விதிகளையும் ஒழுங்குமுறைகளையும் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் வழிகாட்டலின்படி கடைபிடித்து பகவானிடம் முழுமையாக தஞ்சமடைய வேண்டும். பக்தி தொண்டின் இறுதி நிலை பாவ இறைவனின் மீதான திவ்யமான அன்பு என்று அழைக்கப்படுகிறது.
According to Bhakti Rasamrita Sindhu, the science of devotional service, in the beginning, one must have a preliminary desire for self-realization. This will bring one to the stage of trying to associate with persons who are spiritually elevated. The next stage is that one becomes initiated by an elevated spiritual master, and under the instruction of the spiritual master, the neophyte devotee begins the process of devotional service.
பக்தி தொண்டு குறித்த விஞ்ஞானத்தை விளக்கும் பக்திரசாமிரத சிந்து எனும் நூலின்படி, முதலில் ஒருவன் தன்னுணர்வுக்கான ஆரம்ப ஆவலை பெற்றிருக்க வேண்டும். இது அவனை ஆன்மீகத்தில் முன்னேறியவர்களுடன் உறவு கொள்ள முயற்சிக்கும் நிலைக்கு கொண்டு வரும். அடுத்த நிலையில் உயர்ந்த ஆன்மீக குருவிடன் தீட்சை பெறும் ஆரம்ப நிலை பக்தன் அவரது கண்காணிப்பின் கீழ் பக்தி தொண்டினை
தொடங்குகிறான்.
ஆன்மீக குருவின் வழிகாட்டலின் கீழ் பக்தி தொண்டை செயலாற்றுவதால் ஒருவன் வாழ்வின் எல்லா ஜட பற்றுதல்களிலிருந்தும் விடுபட்டு தன்னுணர்வில் உறுதி பெற்று பூரண புருஷோத்தமரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி கேட்பதில் ருச்சியை காண்கிறான்.
When the devotee reaches the stage of real love for Godhead, it is called prema, the highest perfection of life. In the prema stage, there is a constant engagement in the transcendental loving service of the Lord.
இந்த ருச்சி அவனை கிருஷ்ண உணர்வின் மீது பற்றுதல் கொள்ளும் நிலைக்கு கொண்டு செல்கிறது. அந்நிலை முதிர்ச்சி பெறும்போது திவ்யமான இறை அன்பின் ஆரம்ப நிலையான பாவ நிலையை அடைகிறான். அந்த இறையன்பின் உண்மையான நிலையே பிரேமை எனப்படும். அதுவே வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையாகும். அந்த பிரேமை நிலையில் ஒருவன் இறைவனின் அன்பு தொண்டில் இடையறாது
ஈடுபட்டுள்ளான். From the frustration of voice. And when one is actually free from such lower stages of life, one can attain to the abode of the Supreme Personality of Godhead.
எனவே அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் பக்தி தொண்டினை பயிற்சி செய்வதால் எல்லா விதமான பௌதிக பற்றுதல், ஆன்மீக தனித்துவத்தை கண்ட பயம், சூன்யவாத தத்துவத்தினால் எழும் விரக்தி ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு உன்னத நிலையை அடைய முடியும். அதன்பின் இறுதியில் பரமபுருஷரின் திருநாட்டை சென்றடையலாம். அவ்வளவுதான். ஏதாவது கேள்வி இருக்கா?
We discuss Bhagavad Gita. If somebody has got any difficulty to understand or any question, they can he can clear it up.
நீங்க பகவத்கீதையை விவாதம் செய்யுங்க. உங்களுக்கு அதை புரிந்து கொள்றதுல ஏதாவது சிரமம் இருக்கு அல்லது ஏதாவது கேள்வி இருக்கு அப்படின்னா அவங்க அதை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம்.
This class is meant for understanding. So, we should try to understand clearly what is discussed.
இந்த வகுப்போட நோக்கம் புரிந்து கொள்றதுக்காக. அதனால நம்ம என்ன இங்கே விவாதிக்கிறோமோ அதை தெளிவா புரிந்து கொள்றதுக்கு முயற்சிக்கணும்.
So if there is any question, you can post.
உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம்.
சத்வித்தி பணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவயா. ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் பாசிபிள் பை சரண்டர், பை க்வெஸ்சன் அண்ட் பை சர்வீஸ்.
சத்வித்தி பணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவயா. ஆன்மீக புரிதல் அப்படின்றது சரணடைறதாலே, கேள்விகள் கேட்கறதால, சேவை புரியறதால சாத்தியமாகும்.
The question should be made to a person where you can surrender. And that person where you surrender must be render service. This is the process.
யார் இடத்துல நீங்க சரணடைய முடியுமோ அவரிடத்துல இந்த கேள்வி கேட்கப்படணும். எந்த நபரிடத்துல நீங்க சரணடைறீங்களோ அவருக்கு சேவை செய்யப்படணும். இதுதான் வழிமுறை.
எஸ்.
பிரபுபாதா, தத்வமசி அப்படின்ற இந்த வேத கருத்திலிருந்து தான் இந்த மாயாவாதிகள் அவர்களுடைய இந்த அருவவாதத்தை தொடங்குறாங்களா?
Yes, we also that we cannot deny the Vedic version. Tattvamasi is a Vedic version. So either you are Mayavadi or Vaishnava, you cannot deny it.
ஆமா, நம்மளும் கூட நம்மால வேத கருத்தை மறுக்க முடியாது. தத்துவமசி வேதத்தில் இருக்கக்கூடிய கருத்து. நீங்கள் ஒரு மாயாவாதியோ அல்லது வைஷ்ணவரோ அதை நீங்கள் நிராகரிக்க முடியாது.
Just like two lawyers are arguing in the court. The medium is the law court.
உதாரணத்துக்கு ரெண்டு வழக்கறிஞர்கள் வாதாடுறாங்க, அவர்களுக்கு அதுக்கு வழிவகுத்து கொடுக்கிறது சட்ட நீதிமன்றம்.
So neither of them can deny the law court.
அவர்கள் யாருமே சட்ட நீதிமன்றத்தை மறுக்க முடியாது.
But one has to establish his conviction by arguments, by logic.
ஆனால் ஒருவர் நம்பக்கூடிய விஷயத்தை அவர் வந்து நியாயப்படியும் வாதங்கள் படியும் அதை நிலைநாட்டணும்.
Similarly, Tattvamasi is the code of Vedic principle, Vedas.
அதே மாதிரி தத்துவமசின்றது வேத கொள்கை அல்லது வேதங்களுடைய ஒரு கூற்று.
You are that. Tattvamasi. Tat means that supreme spirit. You are.
நீரே அது. தத்துவமசி. தத் அப்படின்னா அந்த உச்சமான ஆத்மா. நீயே.
So, our philosophy, Vaishnava philosophy, we begin from this point. Just Krishna began Bhagavad Gita from the point that you are not this body.
நம்முடைய வைஷ்ணவ தத்துவம் என்னன்னா, எப்படி கிருஷ்ணர் பகவத் கீதைய நீங்க இந்த உடல் அல்ல என்ற கருத்துல இருந்து தொடங்குறார், அப்படிதான் நம்ம தொடங்குறோம்.
We begin from this version, Tattvamasi. Tattvamasi, you are not this, that means what I am. Then I must be something, otherwise, what is my identity?
நம்ம இதுல இருந்து தான் தொடங்குறோம். தத்துவமசி, நீ இது இல்லை அப்படின்னா அப்ப நான் என்ன? அப்ப நான் ஏதாவது இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்னோட அடையாளம் என்ன?
That replies, your identity is that you are as good as God. That means you are qualitatively the same.
அதுக்கான பதில், நீ கடவுளை போலவே அப்படின்னா குணத்தளவில் கடவுளோட ஒன்று.
தத்துவமசி. குவாலிட்டேட்டிவ்லி யுவர் தி மிஸ்டேக் ஆஃப் தி மகாபாரத ஃபிலோசஃபி தட் யூ ஆர் தி சேம் இன் விச் வே? ஐ ஆம் தி சேம் இன் குவாலிட்டி, நாட் இன் குவான்டிட்டி.
மாயாவாதத்துடைய தவறு என்னன்னா, நீங்க ஒன்றுதான், ஆனா எந்த விதத்துல? நான் குணத்துல ஒண்ணு, ஆனா அளவுல இல்லை.
Just like if I say you are as good as President Nixon, oh, there is nothing wrong because you are American, he is American. Is there anything wrong?
நீங்க ஜனாதிபதி நிக்சனை போலவே அப்படின்னு நான் சொன்னேன்னா அதுல எதுவும் தவறு இல்லை. ஏன்னா நீங்க ஒரு அமெரிக்க பிரஜை, அவரும் ஒரு அமெரிக்க பிரஜை, அதுல ஏதாவது தவறு இருக்கா?
From the point of view American citizenship, you are as good as President Nixon.
அமெரிக்க பிரஜை அப்படின்ற கோணத்துல பார்க்கும்போது நீங்க நிக்சனை போலவே நீங்களும் ஒரு பிரஜை தான்.
But when you go deep into the matter, you find you are far, far away from President Nixon.
ஆனால் ஆழமா ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த ஜனாதிபதி நிக்சன்ட இருந்து நீங்க ரொம்ப ரொம்ப தூரத்தில் விலகி இருக்கீங்க.
Similarly, we are identifying ourselves with this matter.
அதே மாதிரி நம்மள நாம இந்த ஜடத்தோட அடையாளப்படுத்திக் கொண்டு இருக்கோம்.
But Vedic Vedas says that you are not matter. You are supreme spirit soul. Not supreme, you are spirit soul.
ஆனால் வேதங்கள் என்ன சொல்லுது? நீங்க இந்த ஜடம் அல்ல, நீங்க உச்சமான ஆத்மா. உச்சமான அல்ல, நீங்க ஆத்மா.
That understanding is tattvamasi. You have to understand, aham brahmasmi. I am Brahma. I am not matter. Our disease is that I am identifying with this matter. I am this material body, which is foreign to me.
இதுதான் தத்துவமசியோட புரிதல். அகம் பிரம்மாஸ்மின்றத நீங்க புரிந்து கொள்ளணும். நான் பிரம்மன், நான் ஜடம் அல்ல. நம்முடைய வியாதியை என்ன அப்படின்னா, நமக்கு அந்நியமானதாக இருந்தாலும் இந்த உடலோட நாம அடையாளப்படுத்தி கொண்டுட்ருக்கோம்.
This is the beginning of Bhagavad Gita instruction that you are not this body. Tattvamasi, you are spirit. So,
இதுதான் பகவத் கீதை உபதேசத்தின் தொடக்கமே. நீ இந்த உடல் அல்ல, தத்துவமசி, நீ ஆத்மா.
So we also we have to accept, we are accepting that I am not this body. I am spirit, soul. But my constitutional position is part and parcel of the supreme whole.
அதனால நம்ம இதை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. நம்ம ஏற்றுக்கொள்றோம், நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா. ஆனால் என்னுடைய இயற்கையான நிலை அந்த உச்சமானவரின் அம்சம்.
சோ ஜஸ்ட் லைக் பிக் கோல்ட் மைன் அண்ட் அ ஸ்மால் பார்ட்டிகல் ஆஃப் கோல்ட், தட் ஸ்மால் பார்ட்டிகல் ஆஃப் கோல்ட் இஸ் ஆல்சோ கோல்ட், பட் தட் டஸ் நாட் மீன் இட் ஹஸ் தி சேம் வேல்யூ ஆஸ் தி கோல்ட் மைன்.
உதாரணத்துக்கு தங்க சுரங்கம் இருக்கு, ஒரு சிறு துளி தங்கம் இருக்கு. தங்க சுரங்கத்தில் இருக்கிறதும் தங்கம் தான், அந்த ஒரு துளியும் தங்கம் தான். ஆனால் அந்த ஒரு துளி தங்கத்தோட மதிப்பு தங்க சுரங்கத்தோட மதிப்புக்கு இணையாகாது.
Just like a drop of sea water. Chemical composition is the same. Salty taste is the same.
தத்துவமசி. ஒரு சமுத்திரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு துளி நீரும் அந்த சமுத்திர நீர் போலவே ரசாயனங்கள் எல்லாம் அந்த உப்பு கரைக்கு தன்மை சுவை எல்லாம் ஒன்னே தான்.
Similarly, if you can understand yourself, then you can understand even God.
அதே மாதிரி உங்களை நீங்க புரிந்து கொள்ள முடியுதுன்னா நீங்க கடவுளையும் கூட புரிந்து கொள்ளலாம்.
If you study yourself, that although I am very small, what to speak of myself, even a small ant. It has got individuality.
உங்களை நீங்க ஆய்வு செய்து பார்க்கலாம். நான் மிக சிறியவன், என்ன பத்தி சொல்றது இருக்கட்டும், ஒரு சின்ன எறும்பு கூட அதுக்குன்னு ஒரு தனித்துவத்தை பெற்றிருக்கு.
The ant is going on. You stop it. It will struggle. That means it wants to keep its individuality.
ஒரு எறும்பு போயிட்டு இருக்கு, அதை நீங்க தடுத்தீங்க அப்படின்னா அது சிரமப்பட்டு மறுபடியும் போறதுக்கு முயற்சிக்குது. அப்படின்னா அதனுடைய தனித்தன்மையோடு இருக்கணும்னு நினைக்குது.
Therefore, if you are the same, then God is also individual. He is not impersonal. Immediately can understand.
அதனாலதான் நீங்க ஒண்ணுதான் அப்படின்னா அப்ப கடவுளும் தனிப்பட்டவர், அவர் அருவம் அல்ல. உடனடியாக அதை நீங்க புரிஞ்சு கொள்ளலாம்.
How can you? I have got so much. I am so small, tiny. It still I have got my individuality, personality. And how God can be impersonal?
நான் மிக சிறியவன், நுண்ணிய அளவில் இருந்தாலும் என்னுடைய தனித்தன்மை இருக்கு, ஒரு தனி நபரா இருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படி கடவுள் அருவமா இருப்பார்?
In the common sense, man can understand.
ஒரு பொது அறிவு உள்ள நபர் கூட இதை புரிந்து கொள்ளலாம்.
If I have got tendency to love nice girls and dance with or a girl, everyone is individual. Why God shall not?
ஒரு நல்ல ஒரு பெண்ணோட நடனம் ஆடுறதுக்கான சுபாவம் எனக்கு இருக்கு, அல்லது அந்த பெண்ணுக்கு இருக்கு அப்படின்னா எல்லாருமே தனிப்பட்ட உயிர்வாளிகள் போது ஏன் கடவுளுக்கு அப்படி இருக்கக்கூடாது?
He must have that tendency. Otherwise, where from this tendency comes?
அவரிடத்துல அந்த சுபாவம் இருந்து ஆகணும். அப்படி இல்லைன்னா எங்கிருந்து இந்த சுபாவம் வருது?
Because I am part and parcel of God. Unless the tendency is there, where from I get this tendency?
ஏன்னா நான் கடவுளோட அம்சம். இப்ப அங்க அந்த சுபாவம் இல்லைன்னும் போது எனக்கு எங்கிருந்து இந்த சுபாவம் வந்தது?
See, if you simply try to understand the tattvasi, you can immediately understand your position and God. It is so nice.
Veramane, in the tattvamasiya purindu kolla muyarchichinganna, odanadiya neenga ungalude nilaiyum kadavulude nilaiyum purindu kollalam. Avlo arumiyanadhu idu.
So anandamaya abhyasa. Anandamaya abhyasa. The Vedic version says, Vedanta, that a spirit, soul, is by nature joyful.
வேதாந்தத்தில் ஒரு கருத்து இருக்கு, ஆனந்தமயோபியாசாத். என்னன்னா, இந்த ஆத்மாவானது ஆனந்தமயமானது.
Therefore, we are spirit soul. We are hankering after joy. Where there is dance, where there is cinema, where there is nice food, where there is nice song, nice picture, nice beautiful woman and man. Everyone is searching after joy.
அதனால தான் நம்ம ஆத்மா ஆனந்தத்தை தேடுறோம். எங்கே நல்ல நடனம் இருக்குது, எங்கே நல்ல சினிமா இருக்குது, எங்கே நல்ல உணவு இருக்குது, எங்கே நல்ல பாட்டு இருக்குது, எங்கே நல்ல படம் இருக்குது, எங்கே நல்ல அழகான ஆணோ பெண்ணை இருக்காங்க, எல்லாருமே ஆனந்தத்தை தேடுறோம்.
Therefore the supreme must be joyful. But I am conditioned.
அதனால தான் அந்த உச்சமானவர் ஆனந்தமயமாக இருக்கணும். ஆனால் நான் கட்டுப்பட்டவன்.
Therefore my joy is being checked.
அதனால தான் என்னுடைய ஆனந்தத்திற்கு தடைகள் இருக்கு.
But he is not conditioned. His joy is unlimited.
ஆனால் அவர் கட்டுப்பட்டவர் அல்ல. அதனால அவருடைய ஆனந்தம் எல்லையற்றது.
Is everlastingly in enjoyment in Vrindavan, dancing with gopis.
விருந்தாவனத்தில் கோபியர்கள் கூட நடனம் ஆடுறதால அவருடைய ஆனந்தம் எப்பொழுதும் அதிகரிச்சு கொண்டே போகுது.
See, simply study this tattvamasi, you can understand yourself and God. If you are a philosopher, if you are thoughtful, this tattvamasi is so nice.
வெறுமனே இந்த தத்துவமசியை கொஞ்சம் ஆய்வு செய்தீங்கன்னா நீங்கள் உங்களையும் கடவுளையும் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் ஒரு தத்துவவாதியாக இருந்தீங்கன்னா, நீங்கள் சிந்தனைவாதியாக இருந்தீங்கன்னா இந்த தத்துவமசி அவ்வளவு அருமையானது.
But if you simply become more be fool, oh, I am God, so I have nothing to do, I have become God. I have no sin, I have no meditation. This is another foolishness.
ஆனால் நீ வெறுமனே மேலும் மேலும் முட்டாளாயிட்டு இருந்தன்னா, ஓ நான் கடவுள், நான் ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை, நான் கடவுள் ஆயிட்டேன், நான் இப்போ எதையும் பார்க்க போறதில்லை, ஆமா நான் தியானம் பண்றேன், அவ்வளவுதான், அது மேல முட்டாள்தனம்.
Just try to understand. You are the same. That's nice. But why your process of enjoyment is checked?
இப்போ நீங்க ஒன்னே தான் அப்படின்னா அது நல்லதுதான். ஆனா புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. ஏன் உங்களுடைய இந்த அனுபவிக்கிறதுக்கான வழிமுறை தடைப்பட்டிருக்கு?
You want unchecked happiness. You do not wish to die. Why death overcomes you?
தடைப்படாத இன்பம் உனக்கு வேணும்னு விரும்புற. நீ மரணம் அடைய விரும்புறதில்லை. ஆனா ஏன் உனக்கு மரணம் வருது?
We are sitting here very peacefully. If there is any information, this ceiling is going to fall down, we shall immediately vacate this floor. Because they are afraid of death.
இங்க நம்ம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு தகவல் வருது, இந்த கூரை வந்து இப்போ விழப்போகுது அப்படின்னா உடனடியாக நம்ம எல்லாரும் இந்த அறையை விட்டு காலி பண்ணிட்டு போயிடுவோம். ஏன்னா நம்ம மரணத்தை கண்டு பயப்படுறோம்.
That means I want eternal life. But death is there. These questions should be answered.
அப்படின்னா நான் நிரந்தரமான வாழ்க்கை விரும்புகிறேன், ஆனால் மரணம் இருக்கு. இந்த கேள்விக்கு பதில் சொல்லப்படணும்.
Why I am subject to death? Why I am subjected to birth? Why I am subjected to disease? Old age?
ஏன் நான் மரணத்துக்கு உட்பட்டவனா இருக்கேன்? ஏன் நான் பிறப்புக்கு உட்பட்டவனா இருக்கேன்? ஏன் நான் வியாதிக்கு உட்பட்டவனா இருக்கேன்? ஏன் வயோதிகம் வருது?
This is called Brahma Jignasa. Athatha Brahma Jignasa. This is called inquiry, real inquiry.
இதுக்கு பேரு பிரம்ம ஜிக்யாசா, அத்தாத்தோ பிரம்ம ஜிக்யாசா. இதுக்கு பேர் தான் விசாரணை, உண்மையான விசாரணை.
That is human life's inquiry. The beasts, the birds, the animals, they can inquire this thing. They are suffering. But they cannot inquire why I am suffering. Here is an opportunity.
அதுதான் மனித வாழ்க்கையினுடைய விசாரணை. மிருகங்கள், பறவைகள், அவைகளால் இந்த விசாரணையை செலுத்த முடியாது. அவைகள் துன்பப்படுறாங்க, ஆனால் அவைகளால் இதை விசாரிக்க முடியாது, ஏன் நான் துன்பப்படுறேன்னு. ஆனால் இங்கே வாய்ப்பு இருக்கு.
Here you can understand that I am as good as God, although I am very small.
நா அளவில் மிக சிறியவனா இருந்தாலும் நான் கடவுளை போலவே அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ள முடியும்.
Then you can prepare yourself. Tattvamasi. You are the same. You can also join with Krishna and dance with him.
பிறகு உங்களை நீங்க தயார்படுத்திக்க முடியும். தத்துவமசி, நீங்க ஒன்னே தான். நீங்களும் கிருஷ்ணரோட சேர்ந்து நடனமாட முடியும்.
Why you are forgetting that?
ஏன் நீங்க அதை மறக்கறீங்க?
But you have to qualify yourself.
ஆனா உங்களை நீங்க தகுதி உடையவனாக்கிக்கணும்.
You cannot dance with the dog and God at the same time.
உங்களால ஒரே சமயத்துல கடவுளோடவும் நாயோடவும் நடனமாட முடியாது.
If you want to dance with the dog, then remain here. Go on perpetually dancing with the dog.
நீங்க நாயோட நடனமாடனா இங்கே இருங்க. உங்களுக்கு நித்தியமா நாய் கூட நடனமாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
But if you want to dance with God, you can prepare yourself and go there and dance with him.
நீங்க கடவுளோட நடனமாடணும் விரும்பினா உங்களை நீங்க தயார்படுத்திட்டு அங்க போங்க, அவரோட சேர்ந்து நடனமாடுங்க.
That is up to you, because tattvamasi, you are the same.
அது உங்களை பொறுத்தது. ஏன்னா தத்துவமசி, நீங்களும் அதே தான்.
Everything is mine, choice. What I want to do?
நான் என்ன செய்யணும்ன்றத எல்லாத்தையுமே நான் தான் தேர்ந்தெடுக்கிறேன்.
In the practical life also. President Nixon is the head of your state. You can also become. But you must have the capacity. Simply by thinking that I am President Nixon, Nixon, Nixon. That will not do.
நடைமுறை வாழ்க்கையில் கூட ஜனாதிபதி நிக்சன் வந்து உங்கள் நாட்டோட தலைவராக இருக்கார். நீங்களும் கூட அந்த நிலையை அடையலாம். ஆனால் உங்களுக்கு அதுக்கான தகுதி இருக்கணும். வெறுமனே நானும் தலைவன், நானும் தலைவன், நான் நிக்சன், நிக்சன் நினைச்சிட்டு இருந்தா மட்டும் பத்தாது.
சத்தமசி மீன்ஸ் தட் யூ ஹேவ் காட் தி சேம் குவாலிட்டி அஸ் காட். நவ யூ ஹேவ் டு ரியலைஸ் அண்ட் யூ ஹேவ் டு ஆக்ட்.
அதுதான் தத்துவமசின்றது. கடவுளுக்கு என்ன குணம் இருக்கோ அதே உங்ககிட்டயும் இருக்கு. அதை நீ இப்ப உணரணும், அதன்படி செயல்படணும்.
Don't misuse your life simply in animal propensities and go to dog.
உன்னுடைய வாழ்க்கையை நீ துஷ்பிரயோகம் செய்து வெறுமனே ஒரு மிருக சுபாவத்தை வளர்த்துக்காத, நாய் ஆகாத.
தமசி மா ஜோதிர்கமா. Don't remain in the darkness. Come out to the light.
அதனாலதான் வேதம் என்ன சொல்லுதுன்னா, தமசி மா ஜோதிர்கமா, இருளிலேயே இருக்காதீங்க, வெளியில வெளிச்சத்துக்கு வாங்க.
தமசி மா ஜோதிர்கமா. Don't remain in birth and death cycle. Come to the eternal life.
தமசி மா ஜோதிர்கமா. பிறப்பு இறப்புன்ற சுழற்சியிலே இருந்துட்டு இருக்காத, நித்தியமான வாழ்க்கைக்கு வா.
Everything is there. You can have eternal life, blissful life, life of knowledge.
எல்லாமே இருக்கு. உங்களுக்கு நித்தியமான வாழ்க்கை இருக்கு, ஆனந்தமான வாழ்க்கை இருக்கு, அறிவுபூர்வமான வாழ்க்கை இருக்கு.
So this Krishna consciousness means training people for becoming fit to enter into that eternal life, blissful life.
அதனால இந்த கிருஷ்ண பக்தி யோகம் அப்படின்றது மக்களுக்கு அந்த நித்தியமான ஆனந்தமயமான வாழ்க்கையில நுழையறதுக்கான பயிற்சி அளிக்குது.
That training is meant for human being, not for anyone.
அந்த பயிற்சியானது மனிதர்களுக்கானது, மிருகத்துக்கானது அல்ல.
So you should not misuse this human form of life. Try to understand tattvamasi and act accordingly.
அதனால இந்த மனித வாழ்க்கையை நீங்க துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. தத்துவமசிய புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்க நடந்து கொள்ளுங்க.
Is that clear?
தெளிவா இருக்கா?
Yeah, question.
உங்களுக்கு கேள்வி இருக்கா?
When Satan thinks the yogis will perfect certain mystical powers, do they have any guarantee of a human birth in their next life?
Prabhupada, நீங்கள் பலமுறை சொல்லியிருக்கீங்க, இந்த பௌதிக உலகத்தில் அடுத்த பிறவி என்னவாக இருப்போன்றதுக்கான உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்லி. இப்போ யோகிகள்லாம் நிறைய சித்திகளை பெறுறாங்க யோக பயிற்சி மூலமாக, அவர்களுக்கு அடுத்த பிறவி மனித பிறவியாக இருக்குன்றதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா?
Seriously, even they do not make perfection.
உங்களுக்கும் கூட உத்தரவாதம் இருக்கு. இந்த கிருஷ்ண பக்தி பயிற்சி செய்யக்கூடியவர்களில் அவர்கள் தீவிரமாக இருந்தாங்கன்னா, அவங்க பக்குவ நிலையை அடையலன்னாலுமே கூட,
ஜெனரலி யூ கேன் மேக் பர்ஃபெக்ஷன்,
பொதுவாக நீங்கள் பக்குவ நிலையை அடையலாம்.
இட் இஸ் நாட் வெரி டிஃபிகல்ட்.
அது மிக சிரமமானதல்ல.
கிருஷ்ண கான்சியஸ்னஸ், யூ ஹேவ் டு கீப் யுவர் கான்சியஸ்னஸ் ஆல்வேஸ் அப்சார்ப்ட் இன் தி தாட் ஆஃப் கிருஷ்ணா.
கிருஷ்ணா உணர்வுன்னா எப்பொழுதுமே உங்களுடைய உணர்வை எப்பொழுதும் கிருஷ்ணரிலேயே ஆழ்த்தி இருக்க வைக்கணும். அதுதான் கிருஷ்ண உணர்வு.
அவர் கான்சியஸ்னஸ் மஸ்ட் பி அப்சார்ப்ட் இன் சம் தாட். விதவுட் தாட் யுவர் கான்சியஸ்னஸ் இஸ் நாட் எக்ஸிஸ்டிங். தேர் மஸ்ட் பி சம் தாட்.
நம்முடைய உணர்வு ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்துட்டு இருக்கணும். எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் உணர்வுன்றது இருக்க முடியாது. ஏதாவது ஒரு சிந்தனை இருக்கணும்.
You have to replace that thought with Krishna.
அந்த சிந்தனையை கிருஷ்ணரா மாத்தி வைக்கணும் நீங்க.
That's all.
அவ்வளவுதான்.
You have to mold your life in such a way that you cannot think of anything except Krishna.
உங்க வாழ்க்கையை எப்படி நீங்க மாற்றி அமைக்கணும்னா, கிருஷ்ணரை தவிர வேற எந்த சிந்தனையுமே உங்களுக்கு வரக்கூடாது, அப்படி நீங்க வடிவமைச்சுக்கணும்.
This our arrangement, the chanting, the dancing, or reading this Krishna conscious book, what does it mean? That we always try to be absorbed in Krishna consciousness.
இங்கே நம்மளுடைய ஏற்பாடுகள், இந்த ஜபம் செய்கிறது, புத்தகங்கள் படிக்கிறது, இதெல்லாம் என்ன, எப்பொழுதும் கிருஷ்ண உணர்வுலேயே நம்மளை ஆழ்த்தி இருக்க வைக்கிறதுக்கான முயற்சி தான் அது.
ஸோ இஃப் யூ ரிமைன் ஆல்வேஸ் அப்சார்ப்ட், திஸ் இஸ் கால்ட் சமாதி.
எப்பவும் நீங்க அந்த நிலையிலே இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் சமாதி.
இஃப் யூ ரிமைன் அப்சார்ப்ட் இன் கிருஷ்ண கான்சியஸ்னஸ், தென் கிருஷ்ணன் சேஸ் தட் next life you go directly there. There is guarantee.
நீங்க எப்பொழுதும் கிருஷ்ண உணர்வுலேயே ஆழ்ந்திருந்தீங்கன்னா, கிருஷ்ணர் சொல்றார் அடுத்த பிறவில நீங்க அவர் இடத்துல போய் சேர்றீங்க, அதுக்கு உத்தரவாதம் இருக்கு.
Then if you say that it may be that I cannot fulfill 10% Krishna consciousness in this life,
இந்த வாழ்க்கையில என்னால 100% கிருஷ்ண உணர்வை நிறைவேற்ற முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா,
that is also guarantee. What is that guarantee? Krishna says that சுச்சினாங் சிமதாங்கி ஜூக பிரஸ்த சஞ்சார்.
அதுக்கும் கூட உத்தரவாதம் இருக்கு. என்ன உத்தரவாதம் அது? கிருஷ்ண சொல்றார் சுச்சினாம் கிரகதாங்கே யோக பிரஸ்த சஞ்சாயத்தை.
Yoga Bhrashta, those who cannot fulfill the whole program of Krishna consciousness by somewhere or other falls down.
Yoga Bhrashta, யார் ஒருத்தர் இந்த கிருஷ்ண உணர்வு பயிற்சியை முழுமையா முடிக்க முடியலோ, ஏதோ காரணத்தால அவங்க வீழ்ச்சி அடைஞ்சாங்கன்னா,
incomplete,
முடிக்க முடியலன்னா,
the Krishna says such persons are given chance to take birth in the next life in rich family and in pure Brahmin family.
அப்படிப்பட்ட நபர்களுக்கு அடுத்த பிறவியில ஒரு செல்வந்தர் குடும்பத்திலோ அல்லது ஒரு தூய பிராமண குடும்பத்திலோ பிறக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படுது.
So that means your human life is guaranteed. His family does not mean animal family.
அப்படின்னா மனித வாழ்க்கை உத்தரவாதம், பணக்கார வாழ்க்கைன்னா மிருக வாழ்க்கை அல்ல.
Rich means human being.
செல்வந்தர் அப்படின்னா மனிதர்கள் தான்.
And Brahmins means intelligent class of man.
பிராமணர்கள் அப்படின்னா அறிவு சார்ந்த மக்கள்.
So you get your birth in a family where your parents are very intelligent, very advanced in philosophical knowledge, in Krishna consciousness you get chance.
நல்ல தத்துவபூர்வமான விஷயங்கள்ல புத்திசாலித்தனமான பெற்றோர்களுக்கு மகனா நீங்க பிறக்கிறீங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கு கிருஷ்ண உணர்வுக்கான வாய்ப்பு கிடைக்குது.
From our practical experience, we can say we got this chance.
எங்களோட நடைமுறை உதாரணத்தை எடுத்துக்கலாம். எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
We got this chance. We got very nice parents. And I was born in a family, a very pure family.
எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு நல்ல பெற்றோர்கள் கிடைச்சிருக்காங்க. எனக்கு வந்து ஒரு நல்ல தூய்மையான குடும்பத்தில் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது.
And of course, in those days they are rich also.
உறுதியா அந்த காலத்தில் நாங்கள் செல்வந்தர்களாகவும் இருந்தோம்.
We had Radha Krishna மூர்த்தி சேவா.
எங்களுக்கு ராதா கிருஷ்ணர் மூர்த்திக்கு சேவை கிடைச்சது.
சோ ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் ஐ வாஸ் டாட் நாட் டாட் ஐ ஆஸ்க் மை ஃபாதர் கிவ் மீ திஸ் ராதா கிருஷ்ண மூர்த்தி ஐ ஷல் வர்ஷிப்.
குழந்தை பருவத்திலிருந்தே எனக்கு போதிக்கப்பட்டது. போதிக்கப்படல, நான் என்னுடைய அப்பா கிட்ட கேட்டேன், எனக்கு இந்த ராதா கிருஷ்ணர் மூர்த்தியை கொடுங்க, நான் வழிபடணும்னு.
My father encouraged me. I was performing this Rathajatra festival. My father encouraged.
என்னுடைய தந்தை எனக்கு ஊக்கம் கொடுத்தார். நான் ரதயாத்திரா திருவிழா நடத்தினேன், அதுக்கும் என்னுடைய தந்தை ஊக்கம் கொடுத்தார்.
So this means that I got this chance again.
அப்படின்னா மறுபடியும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
So those who are executing Krishna consciousness, they are not in loss.
அதனால யார் ஒருத்தர் கிருஷ்ண உணர்வை செயல்படுத்திட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எந்த இழப்பும் கிடையாது.
What about they are doing? They are gaining some. Gaining. 1%, 2%, 3%, 5%, 99%. If it is fulfilled, 10%, then it is perfect.
அவர்கள் எந்த அளவுக்கு செய்தாலும் அதுக்கான பலன் இருக்குது. அவர்கள் 1%, 2%, 3%, 5%, 99%, 100% செய்தாங்கன்னா அப்ப அது பக்குவ நிலை ஆயிடுது.
But even if it is not 10%, you are not in a loss because you get good chance. So make further advance.
அப்படியே 100% இல்லைன்னாலும் உங்களுக்கு இழப்பு எதுவும் கிடையாது. மேலும் முன்னேற்றம் அடையறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது.
These things are discussed. In the 6th chapter you will find.
இதெல்லாம் 6th அத்தியாயத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கு, நீங்க அதை பார்க்கலாம்.
So there is guarantee.
அதனால உத்தரவாதம் இருக்கு.
So try your best to execute Krishna consciousness fully.
கிருஷ்ண உணர்வை முழுமையா செயல்படுத்துறதுக்கான உங்களுடைய முழு முயற்சியை எடுங்க.
That should be the motto of our life.
அதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய குறிக்கோளா இருக்கணும்.